أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وليستعفف الذين لا يجدون نكاحا حتى يغنيهم الله من فضله والذين يبتغون الكتاب مما ملكت أيمانكم فكاتبوهم إن علمتم فيهم خيرا وآتوهم مما لله الذي آتاكم ولا تكرهوا فتياتكم على البغاء إن أردنا تحصنا لتبتغوا أرض الحياة الدنيا ومن يكرهن فإن الله من بعد إكراههن غفور رحيم صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வெளியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஓர் பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், வாழ்க்கையில் அமல் செய்கிற சந்தர்ப்பங்களை தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டிய ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக. ரப்பே, எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை கியாமத்து நாள் வரை இந்த இஸ்லாத்தின் மீது பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் உனக்கு பொருத்தமானவர்களாக வாழுகிற நசீபை யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், மரணிக்கிற வேளையில் எங்களுடைய இபாதத்துகளை பரிபூரணப்படுத்தியவர்களாக, எந்த கடனும் இல்லாதவர்களாக, உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற ஆத்மாக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிகின்களாக ஆக்கி தருவாயாக. வாலிப பெண் சாலிகாத்துகளாகவும், கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும், ஒழுக்கக்கூடிய மக்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுகந்தமான வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. அல்லாஹ், எந்த குரானை பிரியப்பட்டு வாரம் வாரம் எங்கள் ஒன்று கூடுகிறோமோ அந்த குரானை எங்களுடைய கபரிலே ஒரு நல்ல தொகையாக்கி தருவாயாக. அல்லாஹ், மறுமையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற அந்த பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தொல் புரிவாயாக. அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும், சித்தீக்கின்களோடும், சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த நல்ல ஆத்மாக்களில் அல்லாஹ் எங்கள் பெயரையும் சேர்த்தொல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸையும் இதுபோன்று உலகத்தில் எங்கெல்லாம் உன்னை பற்றியும், உன்னுடைய நபியை பற்றியும், குரானை பற்றியும், சுன்னாவை பற்றியும் பேசப்படுகிறதோ அந்த மஜ்லிஸுகளை யா அல்லாஹ் உன் தனிப்பெரும் கிருபையினால் நீ பொருந்திக் கொள்வாயாக. அவற்றை யா அல்லாஹ் நீயே பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இதுபோன்று மதாரிசுகள், ஜாமியாத்துகள் எங்கெல்லாம் இந்த இஸ்லாத்தை யா அல்லாஹ் எங்களுடைய சகோதரர்கள் படித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பகுதிகளை நீயே பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், சத்தியத்தை சத்தியமென விளங்கி அதன் வழியில் பயணிக்கிற நல்ல மக்களில் எங்களை சேர்த்தல் புரிவாயாக. யாரெல்லாம் அசத்தியத்தை அசத்தியமென விளங்கி அதை விட்டு வெகு தூரம் பயணிக்கிற மக்களில் யாரெல்லாம் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யாரெல்லாம் இந்த மஜ்லிஸில் எந்த இமாம்களுடைய, சஹாபாக்களுடைய, தாபீன்களுடைய, தபா தாபீன்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறதோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு சுவனத்தில் உயர்ந்த தரஜாக்களை யாரெல்லாம் நீ வழங்கிடுவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினால் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சூராவை சொல்லித்தாருங்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு, மைக் எடுக்குதாது, பெண் குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள் என்று எந்த சூராவை குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்களோ அந்த சூரத்து நூர் என்கிற சூராவை குறித்து நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரங்களில் ஒரு தனி மனித வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு, அவனுடைய ஆன்மீக உயர்வுக்கு எந்த செய்தியை அல்லாஹு தஆலா காரணமாக ஆக்கி அவனுடைய கண்ணை பாதுகாக்கிற நிலையும், குறிப்பாக அவனுடைய கற்புகளை பாதுகாக்கிற நிலையும் எதில் கொண்டு போய் வைத்தானோ அந்த திருமணத்தினுடைய செய்திகளை குறித்து அல்லாஹு தஆலா கடந்த போன வாரங்களில் சொன்ன அந்த சில செய்திகளை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா பெற்றோர்களுக்கும் சமூக தலைவர்களுக்கும் கட்டளை இடுகிறான், நீங்கள் உங்களுடைய மக்களிலே எவர்கள் திருமணம் முடிக்காமல் இருக்கிறார்களோ, எவர்கள் திருமணம் முடித்து மனைவியை இழந்திருக்கிறார்களோ அல்லது தலாக்கு விடப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அதனுடைய முக்கியத்துவம் என்ன? அப்படி நீங்கள் முடித்து வைத்தால் பொருளாதார ரீதியாக அல்லாஹ் உங்களை உயர்வாக்குவான் என்ற ஒரு வாதாவையும் ஒரு வாக்குறுதியும் அல்லாஹு தஆலா அந்த இடத்துல நமக்கு தருகிறான். அதில் போன வாரம் சொல்லுகிற போது ஒரு செய்தியை சொன்னேன், அதிகமாக நாம் மஜ்லிஸுகளிலே கேட்கிற ஒரு செய்தி, துன்கஹுல் மராத்து லி அர்பஐன் லி மாலிஹா வலி ஜமாலிஹா வலி நஸபிஹா வலி தீனிஹா ஃபத்ஃபர் என்று பெருமானார் சொன்னார்கள். ஒரு பெண் நான்கு விஷயங்களுக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகிறாள். அவளுடைய அழகு, அவளுடைய கோத்திரம், அவளுடைய ஜமாலிஹா ஒலி நசபிஹா ஒலி ஹசபிஹா, அவளுடைய கோத்திரம், அவளுடைய அழகு, அவளுடைய பணம், இதற்கெல்லாம் திருமணம் முடிக்கப்படுகிறார். கடைசியாக பெருமானார் சொன்னார்கள், மார்க்கத்திற்கென்றும் திருமணம் முடிக்கப்படுகிறாள், நீங்கள் மார்க்கத்தை கொண்டு உங்களுடைய அந்த பெண்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை நிறைய பேர் சொல்லுவாங்க, அல்லது சில சமயங்களில் விளங்கியிருக்கலாம், மற்றதெல்லாம் திருமணம் முடிக்க முடியாது போலுக்கு, அப்போ மார்க்கத்தை கொண்டு தான் திருமணம் முடிக்கணும் போலுக்கு. பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படியல்ல, இந்த நாளை கொண்டும் திருமணம் முடிப்பது கூடும். ஒரு பெண் அழகாக இருக்கிறாள் என்கிற காரணத்தால் ஒருவரை திருமணம் முடிக்கிறது கூடும். அதே மாதிரி அவருடைய நசபின் காரணமாக திருமணம் முடிப்பதும் கூடும். அந்த இடத்துல அழக பெருமானார் சொன்னார்கள், காரணம் என்னன்னா தீனை கொண்டு திருமணம் முடியுங்கள், அவர்களிடத்திலே மார்க்க பற்று எவ்வளவு இருக்கிறதோ அதை பாருங்கள், அதன் வழியாக அந்த மாப்பிள்ளையை நீங்கள் அளவுகோல் வைத்து பார்ப்பதற்கு ஒரு வசதியாக இருக்கும். ஏன் அப்படிங்கிறதுக்கு பெருமானார் ஒரு அழகி அழகான காரணத்தை சொன்னாங்க. ஹதீஸ்ல வருது, இமாம் சுஇல் அல் ஹசன் ஹசன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, அன் மஸ்அலத்தி ஜிவாஜ், திருமணத்தை பற்றி. அப்ப அவங்க சொன்னாங்க, காலலி வாலிதில் பத்தாத்தி, ஒரு பெண்ணுடைய தகப்பனார் வந்து கேட்கிறார், என்னுடைய மகளை இப்படி திருமணம் முடிச்சு கொடுக்கலான் இருக்கேன், அந்த மணமகனிடத்திலே நாங்கள் எதிர்பார்க்கிற சில குவாலிட்டிகள் இல்லை. ஹசன் அவர்கள் சொல்லுகிறார், நாங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி அந்த மணமகன் இல்லை, அவரிடத்துல நாங்கள் திருமணம் முடித்து கொடுப்பதற்கு அந்த செய்தி எங்களிடத்திலே தடையாக இருக்கிறது. கிதாபுகள் எழுதும்போது எழுதுவாங்க, ஒரு ஆணோ பெண்ணோ, ஒரு ஆணுடைய குடும்பத்தாரோ பெண்ணுடைய குடும்பத்தாரோ திருமணம் முடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னா நீங்க ஒரு லிஸ்ட் எழுதிக்கலாம், ஒரு 10 குவாலிட்டி இது வந்து மணமகனிடத்துல இருக்கணும் அப்படின்னு பெண் வீட்டுக்காரர்களோ அல்லது ஆண் வீட்டுக்காரர்கள் பெண்ணிடத்துல இந்த குவாலிட்டிலாம் இருக்கணும், அழகா இருக்கணும், அப்படி இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், இப்படி ஒரு 10 குவாலிட்டி, இதை வைத்துக் கொண்டு நீங்கள் பெண் தேடுகிறீர்கள் அல்லது மணமகனை தேடுகிறீர்கள். அந்த 10 குவாலிட்டியில அதிகபட்சமாக 5 தாண்டி 6 குவாலிட்டி ஒரு மணமகனிடத்திலோ அல்லது மணமகளிடத்திலோ இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு திருமணம் முடித்து வையுங்கள். ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி 10க்கு 10 கிடைக்காது. உலகத்துல யாராலையும் அப்படி சமைத்தெடுக்கலாம் முடியாது. ஏன்னா அது ஒரு இடத்திலே வாழ்ந்த பெண், இவன் ஒரு இடத்திலே வாழ்ந்த கணவன். அப்ப இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு பொருத்தம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு அஞ்சு குவாலிட்டி, ஒரு 6 குவாலிட்டி ஒன்னா இருக்கா, ரைட், கல்யாணம் முடிச்சு வச்சிருங்க, மீதி இருப்பதில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். பத்து எழுதி இந்த பத்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு காலமும் அவர்களுக்கு மணமகனும் கிடைக்காது, மணமகளும் கிடைக்காது. அப்படி எதிர்பார்க்கறது கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப பத்து எழுதி வச்சு அதுல அதிகபட்சமா ஒரு எட்டு இருக்கு, ஒரு முக்கியமானவைகள் இருக்கிறது, அதுல முக்கியமானது தீன், அவரிடத்துல தீன் இருக்கிறது. அப்ப இவங்க கேட்டாங்க, ஒரு மணமக்கு ஒரு பெண்ணினுடைய தகப்பனார் கேட்கிறார், என் மகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுல என்ன வகையில நான் தேடுதுன்னு. ஒரே வார்த்தையில ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப கடுமையா பாருங்க, அவர் மார்க்க விஷயத்தில் எப்படி இருக்கிறார், தொழுகையில எப்படி இருக்கார். முதல்ல அந்த மணமகன் அல்லாஹ்வுக்கு பயப்படுறானா அதை பார். அவன் அல்லாஹ்வுக்கு பயந்தால் மற்ற எல்லா விஷயங்களிலுமே, வாழ்க்கையினுடைய விஷயங்களிலே அல்லாஹ்வினுடைய பயம் அவருக்கு இருக்கும். அப்ப இவர் தொழக்கூடியவரா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாருங்க. மற்ற தீனுடைய காரியங்கள்ல அவர் எப்படி இருக்கிறார், வழுவி போகிறாரா? ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், என் மனம் என்னுடைய மகளுக்கு கணவன் ஒரு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன். அது ஒன்னே ஒண்ணுதான், எனக்குள்ள பையன் தண்ணி அடிக்காம இருக்கணும். எவ்வளவு வருத்தமான ஒரு செய்தி பாருங்க. ஒரு முஸ்லிம் மாமனார் ஒரு பெண்ணுடைய தகப்பனார் சொல்றாரு, பையனிடத்துல நான் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு குவாலிட்டி தான், அவன் தண்ணி அடிக்காம இருந்தா போதும், அதனால என் பிள்ளைய நல்லா வச்சுக்குவான். ஏன்னா அது உள்ள போயிருச்சுன்னா அறிவு வெளியே போயிடும். பெருமானார் சொன்னாங்கல்ல, எப்ப இந்த பாட்டில் உள்ள போகுதோ அறிவு வெளியே போயிருந்துட்டாங்க. அப்ப அவன் அறிவு இல்லாம தான் இருப்பான். அந்த நேரத்தில் அறிவில்லாதவன் இடத்தில் மார்க்கத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்ப இவங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, உன்னுடைய மணமகன் இடத்துல மாப்பிள்ளையின் இடத்துல இன்தமனுஹு அலா தீனிஹி, அவனுடைய மார்க்க விஷயங்களில் அல்லாஹுவை பயப்படுவதை நீங்கள் பொருந்தி கொண்டால் அவன் எப்படி தருமா நடந்துக்குவான். அவர் சொல்றாரு, ஃபஇன் அஹப்ப இப்னதக், உன்னுடைய மகளை அவன் பிரியப்பட்டால் அக்ரமாக, சங்கையா வச்சுக்குவான். உன் மகள் அந்த பெண்மணி அவனுக்கு பிடிச்சி போயிருச்சு அப்படின்னா அவன் எந்த அந்தஸ்துல இருக்கிறானோ அதே அந்தஸ்துல தான் மனைவியை வைக்கணும்னு நினைப்பான். எங்க போனாலும் சரி, என் மனைவிக்கும் அந்த விதமான கண்ணியம் கிடைக்கணும், எனக்கு என்ன இருக்கிறதோ அது என் மனைவிக்கு கிடைக்க வேண்டும், ஆடையால், இல்லத்தால், இடத்தால், நான் எப்படி இருக்கேனோ அதே மாதிரி அந்த ஃபெசிலிட்டி அவருக்கு நானும் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு நினைப்பான். கண்ணியமானவனாக இருந்தால், ஃபைன் அஹப்பஹா பிரியப்பட்டால், ஒயின் அக்ரஹா சில நேரங்களில் டிஸ்பியூட் ஆகுது, கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை வருது, சில எல்லாம் ஒன்றா இருக்கிறது இல்லையா, சில விஷயங்களில் சண்டை வருது. ஒயின் கரிஹா, அந்த விஷயத்தில் அவளை வெறுத்தால், லம் யஸ்லிம்ஹா, லம் யஸ்லிம்ஹா, அவளுக்கு அநியாயம் புரிய மாட்டான். மெயின் அதானே, வெறுத்தா என்ன செஞ்சிருவான், சண்டை வந்துருச்சு வெறுத்துட்டான் அப்படின்னு சொன்னா அப்ப கொஞ்ச நேரம் ஒதுங்கி இருப்பான், கொஞ்சம் பேசாம இருப்பாங்க, அதோட அந்த செய்திகள் முடிஞ்சிடும். ஆனா அநியாயமாக ஏதாவது அந்த பெண்ணுக்கு செய்தி, இன்னைக்கு அப்படித்தானே செய்யறான், ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கூட்டிட்டு போய் அங்க வச்சுட்டு தனக்கு சரியாக இல்லைன்னா அடிச்சு கொலை பண்றான், அது எந்த விதத்துல நியாயம், கொடுமைப்படுத்துகிறார்கள். ஏதாவது டிஸ்பியூட் ஆகி வெளியே போனா திரும்ப சொன்னா, என் வீட்டுல தானே நீ வந்திருக்கணும், நடந்து கொள்ளலாம். ஆனால் மறுமை என்ற ஒரு நாள் உண்டு, அன்றைக்கு அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திலே தோல் உரிக்கப்படுவாய், அந்த பயம் வேணும்ல. இன்னைக்கு ஒரு அடி அடிக்கிறதுனாலயோ ஒரு கொடுமைப்படுத்துறதுனாலயோ நம்ம பெரியவன்னு காட்டிட்டு போயிடலாம், ஆனால் அல்லாஹு தஆலாவின் இடத்துல அந்த நீதி வழுவ மாட்டான், இதற்கு சரியான பரிகாரம் கொடுக்காமல் உன்னை விட மாட்டான். அது ஈவன் தோ அது ஒரு நரகமாக இருந்தாலும் கூட இருக்கலாம். அப்போ ஒரு முஸ்லீம் என்ன செய்வான், பயப்படுவான்ல அந்த விஷயத்துல, தன் மனைவியை தொடரத்துக்கு பயப்படுவான்ல. பெருமானார் சொன்னார்கள், எங்களிலே நல்லவர்கள் தங்கள் மனைவியை அடிக்க மாட்டார்கள். ஹியாருக்கும் உங்களிலே நல்லவர்கள் எக்காலமும் மனைவி அடிக்க மாட்டார்கள். அதுக்கு அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுவார்கள், அவர்களுடைய மனைவிகளும் அப்படித்தான் இருப்பார்கள். விளங்குதா இல்லையா? அந்த அதீசுக்கு சரக எழுதுகிற பெருமக்கள் எழுதா, நல்லவர்களுடைய மனைவிகள் அவர்களை அடிக்க தூண்டுகிற விதத்தில் ஒரு காலமும் நடந்து கொள்ள மாட்டாள். அப்ப சொன்னாங்க, இதை தவிர ஒரு முஸ்லீம், ஒரு இன்சான், ஒரு மனிதன் வேற எதை தன்னுடைய பெண்ணுடைய திருமண விஷயத்தில் எதிர்பார்க்கிறார்? இது போதும்ல. ஒன்னு கண்ணியமா வச்சிருந்தா அவளை பிரியப்பட்டால் சங்கையாக வைப்பார், அவளை வெறுத்தால் அவளுக்கு அநீதம் புரிய மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு மணமகன் தீன் யாரிடத்திலே இருக்கிறதோ அந்த மணமகன் இப்படித்தான் நடந்து கொள்வான் என்று பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரெண்டாவது ஒரு விஷயத்தை இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்காத, அதற்குரிய தகுதிகள் இருந்தும் முடிக்காத மனிதர்களை வன்மையாக கண்டித்தார்கள். எல்லா தப்சீரிலும் இந்த செய்திகளை எழுதுறாங்க. குறிப்பாக தப்சீர் மதாஹிரி என்கிற ஒரு தப்சீர்ல, அதே போன்று பல்வேறு தப்சீர்கள்ல இந்த செய்தி வருது. அதாவது உக்காஃப் என்கிற ஒரு நபி தோழர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களிலே உக்காஃப் ஒரு பேர். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, பெருமானார் இடத்திலே ஒரு தடவை வந்தார். எல்லா சஹாபாக்களினுடைய அந்த ஸ்டேட்டஸ் பத்தி பெருமானாருக்கு தெரியும். இவர் என்ன, இவருடைய தராதரம் என்ன, இவர்கிட்ட என்ன பேசணும், ஏன் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு தடவையும் ஐயுல் அமாலி அப்துல், நிறைய சஹாபாக்கள் வந்து கேட்டிருக்காங்க, யா ரசூலல்லாஹ் செயல்களில் சிறந்தது எது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதில், கோவப்படாம இருக்கிறது தான் செயல்களில் சிறந்தது ஒருத்தருக்கு. இன்னொருத்தருக்கு நேரத்துல தொழுகிறது தான் சிறந்தது. அந்த அவருடைய ஸ்டேட்டஸ புரிஞ்சு பெருமானார் அவருக்கு ஒரு பதில சொல்லுவாங்க. அப்ப இந்த உக்காஃப் அப்படிங்கிறவர் ஒரு தடவை இந்த சஹாபி பெருமானார் அவர்களிடத்திலே வந்தார்கள், மஜ்லிஸ்ல இருந்தார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹல்லக்க ஜௌஜா, ஹல்லக்க ஜௌஜா, வயசு வந்துருச்சு, கொஞ்சம் கூட ஆயிருச்சு, உங்களுக்கு திருமணம் முடிக்கலையா, மனைவி இருக்கிறாளா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னாரு, லா யா ரசூலல்லாஹ், இல்ல எனக்கு மனைவி இல்ல அப்படின்னு சொன்னாரு. உடனே கேட்டாங்க, ஹல்லக்க ஜாரியா, உனக்கு வேற ஏதாவது அடிமை பெண்கள் உண்டா, அடிமை பெண்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்களா, காலல்ல. அப்ப திரும்ப கேட்டாங்க, வஅன்த முஸிரும் பிஹைர், உன்னிடத்திலே காசுகள் பணங்கள் இருக்கிறதா, பொருளாதார ரீதியாக உன்னிடத்தில் நீ நிறைவாக இருக்கிறாயா. இப்போ கால, அப்போ அவர் சொன்னார், வான மூசிர், யாரை சொல்லலாம், நான் வந்து நல்ல வெல்தி பர்சன் தான், மனைவி இல்லை, அடிமை பெண்ணும் இல்லை, அப்போ உன்னிடத்தில் பொருளாதாரம் இருக்கானா, இருக்கு, யாரை சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே பெருமானார் சொன்னாங்க, அந்த இதன் மின் இஹ்வானி ஷைத்தான், இது நான் இப்படி இந்த வார்த்தையை வேற யாருக்கும் சொல்லி கேட்டதில்லை ஹதீஸ்ல. இப்படி ஒரு வார்த்தையை பெருமானார் வேற யாருக்கும் சொன்னதில்லை. சொல்றாங்க, அந்த இதன், நீ இந்த நிலைமைகளை எல்லாம் பெற்றிருந்தும் திருமணம் முடிக்காமல் இருந்தால், இதன் மின் இஹ்வானி ஷைத்தான், ஷைத்தானுடைய தம்பி அல்லது அண்ணன் அப்படின்னு சொன்னாங்க. அவரை பார்த்து, ஷைத்தானுடைய அண்ணன் நீ அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொல்றாங்க. அதுக்கு அடுத்து அது ஒரு நீண்ட ஹதீஸ், ரொம்ப தூரம் போகுது. அப்போ அந்த நேரத்தில் அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீங்க இன்ன சுன்னதன அன்னிக்க ஷிராரக்கும் அஸாபக்கும், ஷிராரக்கும் அஸாபக்கும் வஅராதிலு மௌதாக்கும் அஸாபிக்கும் அப ஷைத்தானி யஹ்ரிசூன். அப்போ அந்த நீண்ட ஹதீஸில் ஒரு இடத்துல சொன்னாங்க, ரசூலுல்லா நம்முடைய சுன்னத் இருக்கிறதே திருமணம் முடிக்கிறது, என்னுடைய சுன்னா, என்னுடைய சுன்னத், பெருமானார் சொன்னாங்க என்னுடைய சுன்னத், ஷிராரக்கும் உங்களிலே மிகவும் கெடுதியானவர்கள், அசபக்கும் திருமணம் முடிக்காதவர்கள், ரொம்ப கெட்டவர்கள், உங்களிலே உள்ள அராதிலுல் மௌத்தாக்கும், உங்களிலே உள்ள மோசமான மௌத்தாக்கள் யார் என்று சொன்னால், மௌத்தாகக்கூடியவர்கள், அசாபக்கும் திருமணம் முடிக்காத நிலையில் மௌத்தாகக்கூடியவர்கள். சொல்லிட்டு இந்த ஹதீஸ் நீண்ட தொடருது. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, யார சொல்லா எனக்கு திருமணம் முடிச்சு வையுங்கன்னு சொல்றாரு. இந்த ஹதீஸினுடைய முடிவுல வருது, யார சொல்லா எனக்கு திருமணம் முடிச்சு வையுங்க அப்படின்னு சொன்ன உடனே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் பின்த் குல்சூம் அவர்களை அந்த இடத்திலே உனக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன் அப்படின்னு சொல்றதாக அது ஒரு நீண்ட ஹதீஸ் வருது. அப்ப இந்த ஹதீச பல தப்சீரினுடைய முஃபஸ்ஸிர்கள் இந்த இது வந்து அஹ்மத் என்கிற கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது, முஸ்னத் அஹ்மத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹதீஸை வச்சு பல பேர் சொல்றாங்க, திருமணம் முடிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு வற்புறுத்தினார்கள், எல்லாம் இருப்பவர்களுக்கு, இந்த இடத்துல நல்லா விளங்கிக்கணும், எல்லாம் இருப்பவர்களுக்கு இது ஒரு மந்து, ஒரு சுன்னத்தான செய்தி, ரெண்டாவது நீ திருமணம் முடிக்கணும்னு அவர்களை நிர்பந்தப்படுத்துகிற ஒரு செய்தி. அதை இந்த இடத்துல அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் அப்படின்னா அது இல்லைன்னா இவர் தவறான வழிக்கு போவார், அதை தடுப்பதற்காக வேண்டியுள்ள ஒரே காரணியம் இது மட்டும்தான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள். இரண்டாவது ஹதீஸுகள்ல வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்பஉம் மின் சுனனில் முர்சலீன் அல் ஹயாஉ வத்தஅத்துரு வஸ்ஸிவாகு வன்னிகா. நான்கு விஷயங்கள் நபிமார்களுடைய எல்லா நபிமார்களுக்கும் சுன்னத்தா இருந்துச்சு. நான்கு விஷயங்கள் எல்லா நபிமார்களுக்கும் சுன்னத். அதுல ஒன்றாவது விஷயம் அல் ஹயா, வெக்கம். பெருமானார் சொன்னாங்கல்ல, கியாமத்து நாளுக்கு நெருக்கமாக வெக்கம் உயர்த்தப்பட்டுரும். கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம், முதல் அடையாளம் அல்லது அதி மிகப்பெரிய அடையாளம், வெக்கம் உயர்த்தப்படும். ஒரு மனுஷன் தன்னுடைய செயலால் வெக்கங்கட்டத்தனமா செயல்படுவான் அல்லது வெக்கங்கட்டத்தனமாக நடக்கிற அந்த செயலை ஆமோதிப்பான், அதுக்கு ஒத்து ஊதுவான். வெக்கம் அப்படிங்கிறது நபிமார்களுடைய இருந்து ஒன்று. அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, நீங்கள் ஆடைகளால் மற்றவர்களால் வெக்கம் இல்லாட்டியும் வெக்கம் இருக்கிற மாறினால் நடந்துக்குங்க. ஒருத்தருக்கு வெக்கம் இல்லை, எல்லா ட்ரெஸ்ஸையும் கலட்டி போட்டு வெறும் உள்ளாடைகளோடு ஒருத்தர் நடந்து போறான்னு வைங்களேன், அந்த மாதிரி ஒரு வெக்கங்கட்ட தன்மைகள் உலகத்தில் இன்னைக்கு வளர்ந்து போயிருக்கிறது. ஆனால் நீங்கள் வம்படியாக உங்களுடைய ஆடைகளை போட்டு வெக்கத்தை காண்பியுங்கள், அல்லாஹ் அதை விரும்புகிறான். அல்லாஹ் உங்களை சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறான், உங்கள் சங்கையை நீங்களே கிழித்துக் கொள்ள வேண்டாம். அதுல வெக்கம் முதலாவது. ரெண்டாவது ஒத்த அத்தூர், அத்தர் போடுறது, நல்ல நறுமணமாக இருப்பது. நாம் எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல முழுக்க முழுக்க நறுமணத்தோடு இருப்பதை பெருமானார் விரும்பினார்கள். விரும்பிவிட்டு சொன்னார்கள், இது என் சுன்னா. என் சுன்னா மட்டுமல்ல, அனைத்து நபிமார்களுடைய சுன்னா. அதனால வீடுகள் இன்னைக்கு அரபு நாடுகள் எல்லாம் பார்த்தா, எங்க பார்த்தாலும் பள்ளிவாசல்ல ஒரே பொக்கூர் போட்டு வச்சிருக்கோம். நம்ம போய் தொழுதுட்டு வந்தோம்னா காமன் நேரம் மணக்கும் அந்த சட்டை. வீட்டுக்கு வந்த பின்னாடி கார் மணக்கும், சட்டை மணக்கும், எல்லாம் மணக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு சுன்னாவை நாம் ஏற்படுத்த வேண்டும். பள்ளிகளில் இல்லாட்டியும் நம்ம ஒன்று வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுத்து போடுங்கன்னு சொல்லணும். நல்ல கமகமான மனமா அந்த பள்ளிக்கு வரும்போதே வரணும், தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய அந்த எண்ணங்கள் நமக்கு வர்ற மாதிரி இருக்கணும். ஏண்டா இந்த பள்ளியாசலுக்கு போறோம் அப்படின்னு சில பள்ளிகள் இருக்கலாம். அது பள்ளியினுடைய குறையல்ல, அதை நிர்வகிப்பவர்களுடைய குறை. அது அந்த கீழே பூரா மண்ணா கிடந்து, அங்கே கிடந்து இங்கே கிடந்து, அது அங்கே ஒன்று கிடக்கும், இங்கே ஒன்று கிடக்கும். இந்த பள்ளிவாசலுக்குள்ளே போனாலே ஏதோ ஒரு எப்போ இதை விட்டு நம்ம வெளியே போயிடலாங்கிற மாதிரி, அது அது அந்த நிர்வாகிகளினுடைய பொறுப்பு. அல்லாஹ் அவர்களை நாளைக்கு கியாமத்து நாளில் வச்சு கேட்பான். ஒஸ் சிவாக்கு மிஸ்வாக்கு போடுறது, ஒன்னிக்காகு திருமணம் முடிக்கிறது. இதில் அந்த தத்துர் அப்படின்னு சொல்லக்கூடிய நறுமணம் பள்ளியாசலில் மட்டுமல்ல, வீடும் அப்படித்தான் இருக்கணும். நல்ல நறுமணம் கமழுகிற யாரும் வந்தால் மனம் சந்தோஷமா. உள்ள போனோடனே சில வீட்டில் இருக்கக்கூடிய புழுக்கத்தில் எந்திரிச்சு வெளியே உடையாந்துடலாமான்னு தோணும். அப்படி இருக்கக்கூடாது. நயன்ஜலாசன் காத்தோட்டமாக இருக்கிற எல்லா ஏர் வென்டிலேஷன் அது நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க. அப்போ இன்னொரு ஹதீஸ்ல வருது, நயன் சுல்லா அலி சொல்லம் சொன்னாங்க, மன் அராத நீ எல்கி அல்லாஹ தாஹிரம் வ முதஹிரா. இந்த ஹதீஸு இப்னு மாஜால பதிவாயிருக்கு. மேலே சொன்ன இந்த ஹதீஸு திருமிதியில் பதிவாயிருக்கு. இப்போ வாசிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், யார் ஒருவன் அல்லாஹுவை சுத்தமான நிலையில் சந்திக்கிறானோ, தான் சுத்தம் தாஹிரான் முத்தாஹிரான், சுத்தமாகி சுத்தப்படுத்துகிற நிலை, தாஹிர் முத்தாஹிர், ஃபல்யதஸவ்வஜில் ஹராயிர், அவர்கள் அந்த அதாவது அடிமை அல்லாத பெண்களை அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனுடைய நோக்கம் திருமணம் அவர்கள் முடிக்கட்டும் அப்படிங்கறத அந்த ஹதீஸ் நோக்கம். இப்ப சில கிதாபுகள் எழுதுறாங்க, நபிமார்கள் எல்லாமே திருமணம் முடிச்சிருக்காங்க, திருமணம் முடிச்சிருக்காங்கன்னா சில நபிமார்கள் திருமணம் முடிக்காதவர்களும் உண்டு. சில நபிமார்களிலே திருமணம் முடிக்காதவர்கள் உண்டு. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து குர்ஆன் சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், சையிதன் வ ஹசூரா. ஹசூரான்னா திருமணம் முடிக்கல. அதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுவார்கள், அதன் மீது சக்தி இருந்தும் அவர்கள் திருமணத்தை முடிக்கவில்லை. சக்தி இல்லாம ஆண்மையற்ற நிலையில் அவர் திருமணம், அப்படி அல்ல, சக்தி இருந்துச்சு இருந்தாலும் திருமணத்தை முடிக்கல. அப்ப எல்லா நபிமாரும் திருமணத்தை முடிச்சிருக்காங்கன்னு வருதே, இந்த நபிமார்களுடைய விஷயத்துல மட்டும் ஏன் இந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் திருமணத்தை முடிக்கல அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா பெருமானார் சொல்றாங்க நபிமார்களின் சுன்னா, அப்ப இவருக்கு மட்டும் என்ன? அவரை வெளித்து குர்ஆனும் சொல்லுகிறது. நம்ம அப்படி போற போக்கில் எல்லாரும் முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு போறதில்ல. வாட் இஸ் த ரியாலிட்டி? ஒருத்தர் முடிக்கலன்னா அவர் ஏன் முடியல அப்படிங்கிற காரணம் தெரியாம அதை கடக்க கூடாது. இல்லைன்னா அவர் மீது தவறான ஒரு பார்வை விழுவதற்கு காரணமாகும். ஆனா குர்ஆன் இப்படி அட்ரஸ் பண்ணுது, சையிதன் வ ஹசூரா, அவர் திருமணம் முடிக்காத நிலையில் தான் இருந்தார். ஏ யஹ்யா திருமணம் முடிக்கல, அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப அதுல காரணங்களை எழுதுகிறார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய அந்த மார்க்கத்தின் நிலையில் அப்படி திருமணம் முடிக்காமல் இருப்பது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது அவர்களுடைய அந்த ஷரியத்துல. அவர்களுடைய ஷரியத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய ஷரியத்துல திருமணம் முடிக்காட்டியும் பரவாயில்ல. எதுக்கு திருமணம் முடிக்காட்டி? அல்லாஹுவை விக்ர் செய்யக்கூடிய விஷயங்கள்ல, நீங்க மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விஷயங்களிலே உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் திருமணம் முடிக்காமல் இருக்கலாம்ங்கிறது அந்த ஷரியத்துல அவர்களுடைய காலத்துல அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனா பெருமானாருடைய ஷரியத்துல பெருமானார் திருமணம் முடிச்சாங்க. முடிச்சது மட்டுமல்ல, மரணிக்கிற நேரத்தில் திருமணம் முடித்த நிலையில் தான் பெருமானார் மரணித்தார்கள். அது ஒரு சுன்னா இல்லையா? பெருமானார் மரணிக்கிற போது அவர்களுடைய மனைவிமார்களிலே பல பேர் இருந்தாங்க. இருக்கிற நிலையில் தான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்றார்கள். அப்ப அது ஒரு முக்கியமான ஒரு சுன்னா. அது அப்ப யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையோ அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஷரியத்தையோ நான் மேற்கோள் காட்டுவதற்கோ எடுத்துக் கொள்வதற்கோ காரணம் இந்த இடத்துல இல்லை. ஏன் அப்படின்னா, இன்னும் சில ஹதீஸுகள்ல வருது, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சில சஹாபாக்கள் சத்தியம் பண்ணாங்க. வந்து பெருமானார் இடத்துல வீட்டில் வந்து கேட்டாங்க, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி இடத்துல, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்க வீட்டில்? அப்போ அவங்க சொல்கிறாங்க, நைட்டில் எப்படி தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, நோன்பு வச்சாங்கன்னா எப்போ விடுவாங்கன்னே தெரியாது, இப்படி நிறைய அந்த அந்த குவாலிட்டி பெருமானார் இடத்துல இருக்கு. அப்போ மூணு பேர் சேர்ந்து தனியாக போய் சத்தியம் பண்ணாங்க ரகசியமாக, இனி நான் நைட்டு தூங்குறதே கிடையாது, நான் அல்லான்னு தொழுதுகிட்டே இருக்க போகிறேன் ஒருத்தர் சொன்னார். அடுத்து இன்னொருத்தர் சொன்னார், இனி பகல் முழுக்க நோன்பு தான், இனி நோன்பை விடுறதே கிடையாது. ரசூல்லாவே இவ்வளோ ஒரு நபி இவ்வளோ சிரமப்பட்டு நோன்பு வைக்கிறாங்கன்னா நமக்கு என்ன வந்துச்சு, இனி வாழ்க்கையில் நோன்பை விடவே மாட்டேன். மூணாவது ஒருத்தர் சொன்னார், இனி நான் பெண்களின் பக்கமே நெருங்க மாட்டேன், இரவு அவர்கள் பக்கமே கிடையாது, நான் ஒரே தொழுதுகிட்டு ஓதிக்கிட்டு அதிலே தான் இருக்க போறேன் அப்படின்னு மூணாவது ஒருத்தர் சத்தியம் பண்ணார். இந்த செய்தி பெருமானார் இடத்திலே வந்தது. வந்த உடனே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா பாலு அக்வாமி, மா பாலு அக்குவாமி, பொதுவா பெருமானார் பேசுறாங்க, இந்த கூட்டத்தார்களுக்கு என்ன ஆகிவிட்டது, அவர்களுடைய நிலைதான் என்ன, அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு, காலு கத, அவங்க இப்படி இப்படி எல்லாம் பேசி இருக்காங்க. வலாக்கின் உசல்லி வானம், நான் ஒரு நபி ஆனால் நான் தொழுகிறேன், நான் தூங்குகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நோன்பை திறக்கிறேன். என்னிடத்துல அந்த ரெண்டு பண்பும் உண்டு, நோன்பும் வச்சிருப்பேன், நோன்பையும் விடுவேன், இங்கிட்டு தொழுவேன், கொஞ்ச நேரம் படுத்தும் தூங்குவேன், நான் பெண்களை திருமணம் முடித்து அவர்களோடு குடும்பம் நடத்துகிறேன். சொன்னாங்க, எவன் ஒருவன் என்னுடைய சுன்னத்திற்கு மாற்றமாக இருக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல, அவன் எனக்குரியவன் அல்ல. அப்ப இந்த எனக்குரியவன் அல்ல பலைசமின், இந்த ஹதீஸ் புகாரியில் வருது. இந்த ஹதீஸ் மேற்கோள் காட்டி சொல்றாங்க, என்னை சார்ந்தவன் அல்லன்னா இவன் மார்க்கத்தை விட்டு வெளியே போயிடுவானா, இந்த உம்மத்தினுடைய நிலையை விட்டு பெரிய போயிடுவான்னா, இல்ல உம்மத்தில இருப்பான் ஆனா பெருமானாருடைய சுன்னத்தை முழுமைப்படுத்தாதவனாக இருப்பான். பலைசமின் நிறைய ஹதீஸ் வருது, சில சில இடங்கள்ல அப்படி சொல்லியிருக்காங்க, இப்படிப்பட்டவன் என்னை சார்ந்தவன் அல்ல அப்படின்னா உடனே இந்த உம்மத்தை விட்டே வெளியே போயிடுவான், உம்மத்தே கிடையாது. இல்ல, அந்த ஹதீஸுக்கு அழகாக விளக்கம் எழுதுகிற இமாம் பத்தகுல் பாரியினுடைய ஆசிரியர் எழுதுகிறார், மார்க்கத்தை உம்மத்தை விட்டே வெளியே போயிருவான், இல்ல உம்மத்துல இருப்பான் ஆனால் என்னுடைய நஹஜ், என்னுடைய வழிமுறை, என்னுடைய சுன்னா, நான் போன பாதையில் போனவனாக ஆக மாட்டான், ஆனா இவன் என்னுடைய உம்மத்தாமே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னா, நீங்கள் திருமணம் முடிக்கிற அந்த நிலையை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், நீங்கள் அவர்களுக்கு அந்த நல்ல மாப்பிள்ளைகளை நீங்கள் வழிகாட்ட வேண்டும். ஹதீஸுகள் வருது, நம்ம அன்னைக்கு சொல்லும்போது சொன்னோம், மாப்பிள்ளையிடத்திலும் பெண்ணிடத்திலும் கேட்க வேண்டும், வன்கிஹூ மா தாபலக்கும் மீனன் நிசா, குரான் நல்லா சொல்லுவான், உங்களுக்கு மனத்திற்கு உகந்த பெண்களை நீங்கள் மனம் முடியுங்கள். அந்த மணமகனுக்கு பிடிக்காம அவனை போட்டு போறண்டி, இன்னைக்கு சில இஸ்லாமிய ஊர்களில் என்ன செய்யறான், பிறந்த உடனே எழுதி வச்சிருவான், ஊர் பேர் சொல்ல விரும்பல, பிறந்த உடனேயே அந்த வீட்டுல தாத்தா இருப்பாரு, அவர் என்ன செய்வார்னா, கூப்பிட்டு இங்க இவனுக்கு பேரம் இருந்துச்சா, இங்க பேச்சு, இந்த ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான், அந்த மூணு வயசுல கூப்பிட்டு கல்யாணம், பால அந்த பா என்னது பால திருமணம் சொல்றாங்க இல்லையா, அதை முடிச்சு வச்சிருந்தாங்க, அது இதா இருக்கு. அப்புறம் அவங்க வயசுக்கு வந்த உடனே ஒரு 20 வயசுல கூப்பிட்டு அவங்களே கல்யாணம் பண்ணிடுவான். இவன் மூக்கால அழுவான், யாரு அந்த மாப்பிள்ள இருக்கானே, ஏன்டா கிருக்கீங்களா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா, இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கவே இல்லம்மா, விட மாட்டாங்க, தாத்தா சொன்னது, தாத்தா சொன்னா கரெக்டா இருக்கும், அப்படிலாம் மார்க்கும் கிடையாது, ரெண்டாவது, இந்த கிறுக்குத்தனமான குழந்தை திருமணங்களை எல்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அந்த நேரத்தில், அந்த நேரத்தில் அவன் அந்த வயதில இருக்கிற போது அவன் எதை தேர்ந்தெடுக்கிறானோ அதுதான் அவனுக்கு சிறந்ததாக இருக்கும். அப்ப தாபலக்கும் என்ன நிசா, உங்களினுடைய மனதிற்கு உகந்த மனசு மனு அந்த மகனிடத்துல கேட்கணும், இந்த பெண் உனக்கு பிடித்திருக்கிறதா? போட்டாவை காட்டி இன்னைக்கு தான் எவ்வளவு வந்துருச்சு இல்லையா, இந்த பெண்ணை உனக்கு பிடித்திருக்கிறதா? அவன் மனப்பூரணமாக அதை விரும்பினால் நீங்கள் அதை ஏற்று நடத்த வேண்டும். மனப்பெண்ணுக்கும் அதே நிலையைத்தான் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. கடைசியாக ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், تزوجوا فان خير هذه الامه كان اكثرهم نساء. இது இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லப்பட்டது. தஸவ்வஜு, நீங்கள் திருமணம் முடியுங்கள். ஃபின்ன கைர ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தில் சிறந்தவர் யார் என்று கேட்டால், கான அக்தருஹும் நிசா, அதிகமான பெண்களை திருமணம் முடித்தவர். இது இந்த ஹதீஸை கேட்டால் பல பொம்பளைகளும் கோபமாயிருவாள். அதிகமான பொம்பளைகளை முடித்தவளை தான் ரசூல்லாவுக்கு பிடிக்கும்னா இது என்ன கொடுமையாக இருக்குது? இப்படிலாம் ஒரு ஹதீஸ் இருக்குமான்னு பெருமானார் அங்கே அந்த இந்த 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 இடத்துல உள்ள அர்த்தம் என்னன்னா, பார்க்குற பொம்பளையெல்லாம் கல்யாணம் முடிச்சுக்குங்க அப்படி அர்த்தம் அல்ல. உங்களுடைய மனைவி இறந்து விட்டால் அல்லது தலாக் ஆகிவிட்டால் நான் ஒருத்தி தான் என் மனசில் அப்படிங்கிறதல்ல. வாழ்க்கைங்கிறது அதனுடைய பாட்டை வேற. சில காலம் ஆன பின்னால் உங்களுக்கு தெரியும், நான் ஒரு திருமணம் முடித்திருந்தால் என் மனைவியால் என்னால் சில காரியங்கள், அந்த அந்த இடத்தை மட்டும் நிரப்புவதற்கு வேறு யாருமே கிடையாது. மனைவியினுடைய அந்த இடத்தை நிரப்புவதற்கு அல்லது ஒரு மனைவிக்கு கணவனுடைய இடத்தை நிரப்புவதற்கு வேறு யாராலும் முடியாது. அது சொந்த தாய் தந்தையாக இருந்தாலும் கூட இட் நெவர் அந்த இடத்தை அவங்களால நிரப்ப முடியாது. அதனால பெருமானார் சொன்னாங்க, நீங்க அந்த நேரத்திலும் கூட இன்னொரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அக்சரஹும் நிசா, இந்த வலியுறுத்துதல் ஏன் அப்படின்னு சொன்னா, அப்படி விட்டு போட்டு ஒண்ணு மூத்தாயிடுச்சு போயிட்டாங்களா, ரைட்டு, நம்ம பாட்டுக்கு வாழ்க்கையில நீ இப்படி நாரிக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான் அப்படிங்கறது அல்ல என்பதை காட்டுவதற்கு பெருமானார் நமக்கு சொல்லி தந்த ஒரு செய்தி இது. ரெண்டாவது, அதையும் கிதாபுகள்ல எழுதுறாங்க, ஒரு மனிதனுக்கு ஹதீஸுகள் ஆயத்தில் வருது, இபாதத்துகளுடைய விஷயத்தில் குறை ஏற்படுத்தும் என்று சொன்னால், அந்த திருமணங்களுடைய விஷயங்களில் எது ஒரு மனிதனுக்கு அழகானது ஆகுமானது அப்படின்னு எழுதும்போது, அவனுக்கு எல்லா சக்திகளும் இருந்து திருமணம் முடித்து குழந்தை குழந்தைகளை பெற்று இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு பொருத்தமானவனாக வாழ்ந்தால் அவனுக்கு அது அழகானது. ஆனால் அந்த திருமணம் அவனை கெடுக்கும் என்று இருந்தால், ஒரு திருமணம் முடிச்சுட்டான் தொழுதுகிட்டு இருந்தால் நிப்பாட்டிட்டார், நல்ல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவர் ஹராத்துல போறார், அப்ப இந்த திருமணத்தை கிதாபு ஃபிக்ஹினுடைய கிதாபுகள்ல ஹராம்னே எழுதுறாங்க, மக்ரூஹ்னு எழுதுறாங்க இந்த இந்த திருமணத்தை. ஹிதாயாவினுடைய ஆசிரியர் இந்த செய்தியை அழகாக எழுதுகிறார். ஏன் அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யா அய்யுஹல்லதீனா ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்ல, அல்லாஹுவினுடைய திக்ரை விட்டு உங்கள் பொருள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தைகள் உங்களை தடுக்க வேண்டாம். லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்ல, இறைவனை நெருங்குவது, அவனை தியானிப்பது, தொழுவது, இஸ்லாத்தை பின்பற்றுவதை தடுக்கிற அளவில் ஒரு குழந்தையும் ஒரு குடும்பமும் இருந்தால் அந்த மனிதன் யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த ஆயத்தின் வழியாக சொல்லுகிறான். திருமணம் ஒரு மந்து, அவனை முழுமையானது அவனாக ஆக்குவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒரு செய்தி. ஆனால் அதுவே அவனை அல்லாஹுவோடு இணைப்பதை விட்டு விட்டு துண்டித்தது என்று சொன்னால், அந்த விஷயத்தில் ஒரு மூமின் ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்பதையும் குர்ஆன் நமக்கு சொல்லித்தருகிறது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னமின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவல்லக்கும், உங்களுடைய மனைவியும் உங்களுடைய மக்களும் உங்களுக்கு எதிரிகள். எப்படி இருந்தால், சில குவாலிட்டி எல்லாம் பின்னாடி சொல்றான், இப்படிலாம் இருந்து உங்களை கோபப்படுத்தினால், எந்த நேரமும் உங்களுடைய உங்களோடு பொறுமையாக நடந்து கொள்ளாமல் இருந்தால், இதெல்லாம் அவர்களுடைய எதிரித்தன்மை என்பதாக அல்லாஹு தாலா நீண்ட செய்தியாக சொல்லுகிறார். இதெல்லாம் திருமணத்தில் உள்ள ஒரு அதனுடைய எதிராக, ஒருத்தன் திருமணம் முடிக்காமல் போவதற்கு அல்லது தேர்ந்தெடுப்பதற்குரிய வழிகளை இஸ்லாம் ஏற்படுத்தி தருகிறது. இப்படிலாம் இருந்தது அவனுடைய அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியும் என்று சொன்னால் திருமணம் முடிக்காமல் போவதற்கு கூட வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. ரெண்டாவது ஹதீஸ்ல, ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொன்னார்கள், அத்துனியா மத்த வஹைரு மத்த இத்துனியா அல் மராத்து சாலியா, இந்த உலகமே சுகம் அனுபவிக்கிற இடம், அவ்வளவுதான். இந்த உலகத்துல எதாக இருந்தாலும் சரி, பார்வையால், அவனுடைய பேச்சால், அவனுடைய உணவால், அவனுடைய தொடுதலால், அவனுடைய சிந்தனையால் அல்லாஹ் இந்த இட இந்த உலகத்துல தந்திருக்கிறது சுகம் அனுபவிப்பது. உணவு இருக்கிறதே ஒரு அற்புதமான சுகம். அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த மனிதனுக்கு ஏற்படுகிற அந்த நிம்மதி இருக்குல்ல, ஒரு ஒரு சாப்பாடு அவன் பிரியமா அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்றான், ஒரு ஆப்பிளோ ஆரஞ்சோ முன்னாடி இருக்கு, அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே அவன் அடைகிற அந்த ஆனந்தம் இருக்கிறதே, அதுல தான் பெருமானார் சொன்ன சொன்னாங்க அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்க. சும்மா சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்க செரிக்கவே மாட்டேங்குது, ஏற்கனவே எரிச்சலா இருக்கு, நேற்று சாப்பிட்டு சாப்பாடு இன்னும் செரிக்கல, யாப்பம் செரிக்காத யாப்பம் வந்துட்டு இருக்கு, பசி இல்லாம போட்டுக்கிட்டே இருக்கான், உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கான், வர்றது பூரா நமக்கு தாண்டா அப்படின்னு சொல்லி இப்ப இதை செரிக்க வைக்கிறதுக்கு மாத்திரையை போட்டுக்கிட்டு திரும்ப ஒரு சாப்பாடு மாத்திரை சாப்பிடணும்னா சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடணும். நிறைய பேர் அதை வேற சொல்லிக்குவான், டாக்டர்கள் அடிக்கடி சொல்றாங்க இது போடுற மாத்திரையே செரிக்காததுக்கு போடுறது, எப்படி உள்ள இருக்கிறத வெளியதல்லான்னு. அதுக்கு ஒரு அண்டா நிறைய பிரியாணியை தின்னு போட்டு அந்த மாத்திரையை போட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு தடுமாறிக்கிட்டு வர்றவன்ட்டேந்து வர அல்லம்துல்லா எப்படி இருக்கும், அந்த அல்லம்துல்லா எப்படி இருக்குன்னு காரிஹத்தன் வெறுப்பான். இந்த சாப்பாடு எப்ப உள்ள போகும், நம்ம எப்படி நல்லா ஆகுங்கிறது தானே இருக்கும், அந்த அல்ஹம்துலில்லாவை பெருமானர் சொல்லவே இல்லை. ரெண்டாவது நான் சொல்ற மாதிரி வழி காட்டினாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, உலகத்துக்கு காட்டிட்டு இதுதான் முடிவுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரசூல்லா வெறும் நம்மளை மாதிரி வாய் பேச்சாவே பேசிக்கிட்டுலாம் இருக்கல, அங்க மதீனாவில் இருக்கும்போது ஒரு ஊர்ல இருந்து டாக்டர் அனுப்பி வச்சாங்க, 3 மாசம் ஆச்சு 4 மாசம் ஆச்சு ஒரு பய கூட ஊர்ல இருந்து போல, அவர் நேரம் வந்தாரு டாக்டர் எனக்கு டிஸ்பென்சரி வச்சு கொடுத்ததெல்லாம் சரிதான், அவருக்கு ஆபீஸும் போட்டு கொடுத்துருந்தாங்க ரசூல்லா, யாரையும் அப்படி மதிக்காம இல்ல, ஆபீஸ் போடுங்க. அங்க மருத்துவ மனைகள் உண்டு, மருத்துவச்சிகளும் இருந்தார்கள். அப்ப அவர் வந்து பெருமானார் கேட்டாங்க, யார சொல்ல ஒரு ஆள் கூட வரலையே, இப்ப நான் இங்க உட்கார்ந்து என்ன செய்ய, ஒரு டாக்டருக்கு பிராக்டிஸே இல்லாம இருந்தா மொங்குனி ஆயிடுவார், அடுத்து அவருக்கு எதுவுமே தெரியாது, அடுத்து வர்றவனை பார்த்து அவனுக்கு என்ன பரிசோதனை செய்யணும் தெரியாது. அப்ப இவர் நான் போயிட்டு வரேன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன ஊர் கொடுங்கன்னு ஒன்னு, அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க போயிட்டு வாங்க, இனியும் யாரும் வரமாட்டாங்க. ஏன் அவர் பெருமானார்ட்ட கேட்டார், ஏன் அப்படி ஒன்ன சொல்றீங்க, இன்னா லா நஅக்குலு ஹத்தா நஜு, அப்ப பெருமானார் சொன்ன வார்த்தை இன்னா லா நஅக்குலு ஹத்தா நஜு, பசி ஏற்படுகிற வரை நாங்கள் சாப்பிட மாட்டோம், பசி ஏற்படுகிற வரை நாங்கள் சாப்பிட மாட்டோம், பசிக்கெல்லாம் சோறே தீமானோம், இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா டாக்டர்கிட்ட போனாலும் கூட ஃபஸ்ட்டு ஒன்றை சாப்பிடுங்க, நல்ல பசி வந்தவொடனே சாப்பிடுங்க. இப்போ எங்கே பசி வர்றது, இன்னைக்கு இப்போ தான் 9 தடவை திங்கிறானே, புரியுதா இல்லையா, எல்லாத்தையும் நம்ம செஞ்சிட வேண்டியது, கடைசியில் நோய் வந்தால் மட்டும் அல்லா மேலே போட்டுற வேண்டியது, நீ தான்டா காரணம்னு. லா நாக்குல் ஹத்தா நஜு, நாங்கள் பசிக்கிற வரை சாப்பிட மாட்டோம், இதை அக்கல்னா மாஷா பிஅன்னா, இதை அக்கல்னா மாஷா பிஅன்னா, நாங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் வயிறு முட்டை அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க பெருமானார். இதுதான் எங்கள்கிட்ட உள்ள ஒரு காரணம், உங்கள்கிட்ட ஆள் வராததுக்கு இத தன்னுடைய சகாபாக்களுக்கு சொல்லி காட்டி செய்ய வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி உலகத்துல மருந்தே தேவையில்லைங்கிறதை காட்டிட்டு போனவங்க பெருமானார். அப்ப அந்த நிலை இருக்கிறதே மத்த அப்படின்னு சொன்னா சுகம் அனுபவிக்கிற இடம், ஹைரு மத்த இத்துனியா, இந்த உலகத்தில் உள்ள சுகங்களிலே மிக ஒரு சிறப்பான சுகம் எதுன்னா அல் மர்அத்து ஸாலிஹா, உங்களுக்கு அமையப்பெற இருக்கிற நல்ல மனைவி, உங்களுடைய நல்ல அல் மர்அத்து ஸாலிஹா, வெறும் மரான்னு சொல்லல, மனைவின்னு சொல்லல, மர்அத்து ஸாலிஹா. சஹாபாக்கள் கேட்டாங்க யாரு ரசூலுல்லா மர்அத்து ஸாலிஹான்னா என்னன்னு கேட்டாங்க. அடுத்த கேள்வி, நமக்கெல்லாம் தெரியணும்ல, இப்ப நீங்க இதுல திருமணம் முடிக்காதவர்கள் இருக்கலாம், அல்லது இதன் ஊடாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ 100,000 பேர் திருமணம் முடிக்காதவர்கள் இருக்கலாம், அல்லது திருமணம் முடித்து அந்த திருமணத்திலே சிக்கலிலே மாட்டி கஷ்டப்படக்கூடியவர்கள் இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு செய்தியை பெருமானார் சொன்னாங்க, இதான் நாலு கேட்டகரைஸ், நாலு குவாலிட்டி சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த நாலு குவாலிட்டி எந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதோ அவள் சாலிஹானவள், அவள் உன் மனைவி அந்த குவாலிட்டியோடு இருந்தா என்று சொன்னால் அவள் சாலிஹான பெண், அப்படி அல்ல இந்த நாளில் ஒண்ணு குறையுது அப்படின்னா நீ அல்லாட்ட கேளு, அல்லாஹ் அவளை மாத்திடுவான். என்ன சேர்த்து இப்படி சொல்றீங்க, அதெல்லாம் மாறுமா, ஒரு மலை மாறுச்சின்னா இது இடம் மாறுச்சின்னா உலகத்துல ஒத்துக்க முடியுமா, ஒரு மனுஷனுடைய குணம் மாறும், மலை மாறினாலும் மாறலாம் குணம் மாறுமா, அதெல்லாம் மாறாத, எப்படி மாறும், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் ஒரு நபியை சுட்டி காட்டி, அஸ்லஹ்னா லஹா ஜௌஜஹ, அஸ்லஹ்னா லஹா ஜௌஜஹ, அவர்களுக்கு திருமணம் முடித்த பின்னாலும் குழந்தை இல்லாத ஒரு நிலை இருந்தது, ஒரு நேரம் வந்தது அவர்களுக்கு குழந்தையை நாம் தர வேண்டும் என்று நினைத்த போது அந்த அம்மாவினுடைய டோட்டல் அந்த பாடியினுடைய நிலைமைகளை நாம் தலைகீழாக மாற்றினோம், அதனால நம்ம அல்லாஹ்வை நம்புறதுதான் நமக்கு கடமை. ஒரு நிமிஷத்துல மனைவியினுடைய குணங்கள் மாறிடும். ஒன்னொன்னா சொன்னாங்க, இதா நதர இலைஹா சர்ரத்து, வீட்டுக்குள்ள வந்து நீ அவளை பார்த்தால் நீ அதை கொண்டு சந்தோஷம் அடைவாள், உன்னை சந்தோஷப்படுத்துவாள். வீட்டுக்குள்ள வந்து நீ நுழைஞ்சு உன்னை பார்த்த உடனேயே நீ மன மகிழ்ச்சியாக, வெளியே எவ்வளவு டென்ஸ்டோட அந்த டென்ஷனோட நீங்க வந்தாலும் கொஞ்ச நேரத்துல அப்படியே ஒரு பணியை போன்று உன்னை உருக வைத்து விடுவாள். இது பெருமானார் சொன்ன வார்த்தை. இட்ஸ் நாட் எ ஜோக், ஏதோ போற போக்குல சொல்றதல்ல, சத்திய பொய்யை தன் வாழ்க்கையில் எந்த வகையிலும் சொல்லாத சத்திய தூதர் சொன்ன வார்த்தை, இது அப்படியே உண்மை. அவளை பார்த்தால் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவாள். சர்ர அப்படின்னு சொன்னா மேக் யூ அஸ் இன் ஹாப்பி மூட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு ஒரு அமைதியான மன அமைதி நிறைந்த நிலையில் இதா நவர இலைஹா சர்ரத்து. போன வாரம் நம்ம சொன்னோம்ல, அந்த குடும்பத்துக்கு அவன் தான் தலைவன், கவ்வாமத் இருக்கிறது பெண்ணிடத்துல, அந்த அதற்கு அடிபணிகிற நிலை வர வேண்டும். அதை இஸ்லாம் சொல்லி தருகிறது. அந்த ரெண்டாவது குவாலிட்டி அவள்கிட்ட இருக்கும். இதா அமராக அத்தாத், வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது சொன்னால் உனக்கு முற்றிலுமாக வழிபடுவாள். அந்த முற்றிலுமாக கணவனுக்கு வழிபடுவதில் தான் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் இருக்கிறது என்பதையும் அவள் தெரிந்து கொள்வாள். ரெண்டாவது மூணாவது சொன்னாங்க, இதா அமர இதா அமராக அத்தாத் அப்சம அலைஹா அபர்ரத்து, சத்தியம் செய்து என் மனைவி இப்படித்தான் இருப்பாள் என்று சொன்னால் உன் மனைவி அப்படியே இருப்பாள், பத்தினியின் அடையாளம். யாராவது ஏதாவது கேட்டு சத்தியமா என் வீட்டுக்காரமா இப்படி செய்யாதுங்க அப்படின்னு நீங்க சொல்லி போட்டு அங்கிட்டு போனவொடனே அந்த அம்மா கரெக்டா அந்த வேலையை செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு கியானத், மோசடி. நம்பி நீங்க எதை காசை வீட்டுல வச்சுட்டு போக முடியாது, பாக்கெட்ல பணத்தை தொங்க விட்டுட்டு போக முடியாது, நிலைமை வேறு மாதிரி இருக்கும். அப்ப பெருமானார் சொன்னாங்க, அக்ஸமா அலைஹா அபரம், நீங்க வீட்டை விட்டு போயிட்டா பொருளை பாதுகாப்பாள், தன்னுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்வாள். இந்த நான்கு அடையாளங்களும் இருந்தால் அவள் சாலே. இந்த நான்கு அடையாளங்களையும் நீங்கள் கேட்டு அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். அது 50 வயசாக இருந்தாலும் அல்லாஹுக்கு மாற்றுவதற்கு அது பெரிய காரியமே கிடையாது. அப்போ இந்த இடத்துல ஒரு மர்அத்தை சாலிஹா நல்ல விஷயம்னு சொன்னாங்க. இப்ப நம்ம டெய்லி இந்த தப்சீர் ஆரம்பிக்கும் போது ஒரு ஹதீஸை நான் சொல்லுவேன், இன்னமல்ல அம்மாலு பின்னியாத். நிறைய சகோதரர்கள் கூட கேட்டாங்க, ஏன் இந்த ஹதீஸையே எப்பயும் ரெகுலராக சொல்றீங்க, அதுக்கு வேற ஏதாவது ஹதீஸ் சொல்லாம. இந்த ஹதீஸ் ஒரு பரக்கத்தான ஹதீஸ். ஒரு சஹாபிகள்ல ரெண்டு சஹாபிகள் அல்ல, எத்தனையோ துருக்கு அதாவது வழிகளில் அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ். ரெண்டாவது இமாம் புகாரி தன்னுடைய ஹதீஸினுடைய முதல் ஹதீஸாக தேர்ந்தெடுத்து எழுதிய ஹதீஸ். அது மட்டுமல்ல, அதற்கப்புறம் வந்த எத்தனையோ பேர் தங்களுடைய ஹதீசுகளில் தங்களுடைய கிதாபுகளில் முதல் முதலாக போட்ட ஹதீஸ் இன்னமல்ல அமாலும் பின்னியார். அதுக்கு ஒரு நீண்ட விளக்கம் ஏற்கனவே ஒரு தடவை அதை பற்றி கொஞ்சம் நேரம் பேசினேன். உங்களுடைய எண்ணங்களை கொண்டுதான் உங்களுடைய செயல், இன்னமல்ல அமால், உங்களுடைய செயல்களெல்லாம் உங்களுடைய எண்ணத்தை பொறுத்ததே. பெருமானார் சொன்னாங்க, உங்கள் எண்ணத்தை பொறுத்து தான் செயல் அமையும். ஒரு செயல் இது ஆதத்தா இபாதத்தான்னு முடிவு செய்கிறது உங்கள் எண்ணம் மட்டுமே. பெருமான அழகா சொன்னாங்க, நிறைய விஷயம் நம்மள்கிட்ட ரொட்டீன் இருக்கும், இது ரொட்டீன் ஆர் இபாதா. ஒரு பொருளை இவர் எப்போதுமே இப்படித்தாங்க செய்வாரு அப்படிங்கிறதுக்கும் இவர் இபாதத் செய்யறாருங்கிறதுக்கும் வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான், நீயத். அந்த நீயத் இல்லாம ஒரு பொருளை ஏனாதானு எப்போதும் செய்யறோம், இப்ப தொழுகிறோம்ல அதே மாதிரி தொழுகும் அப்படின்னு சொன்னா அது வந்து ஆதத்து, பழக்கத்தில் போன ஒரு செய்தி. அல்லாஹ் அக்பர் முடிஞ்சு போச்சு, தண்ணி குடிக்கிற மாதிரி சாப்பிடுற மாதிரி ஆதத்தன். அதே பொருள் நீயத்தோடு இதை என் இறைவனுக்கென்று நான் செய்கிறேன் என்று சொன்னால் அது இபாதத்தாக மாறிவிடும். அப்ப அந்த ரொட்டீன் கொஞ்ச நேரத்தில் அது இபாதத்தாக மாறி இறைவனுக்கு ஒப்பானதாக, இறைவனுடைய ஒப்புக்கு காரணமாக ஆகிவிடுகிறது. அப்ப இந்த விஷயம் அதுல கடைசி அந்த செய்தியை சொல்லிட்டே வரும்போது, இதை எதுக்கு சொல்றேன்னா, சொல்லிட்டே வரும்போது பெருமானார் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது எது நியத் செய்கிறானோ அது அவனுக்கு கிடைத்தே தீரும். வாழ்க்கையில எதை அவன் நவா அப்படின்னு சொன்னா நம்புகிறானோ, எப்படி உருவாக வேண்டும் என்று தன்னுடைய மனதில் நினைக்கிறானோ அது நடந்தே தீரும். இதுலதான் பெரிய விஷயம் என்னன்னா, எதையிலையாவது உன்ன பணத்தை போட்டுட்டு எனக்கு இந்த பிசினஸ் வருமா இல்ல அது வீணா போயிருமா, யாருக்கும் கிடைக்காதோ, உலகத்துல ஒருத்தருக்கும் காசு இல்லைங்கிறானே, அப்ப எனக்கும் வராதோ, சந்திக்கு வந்துருவனோ அப்படின்னா இதெல்லாம் துவாவா போய்கிட்டே இருக்கும். மேல சொல்றது விளங்குதா இல்லையா? இது எல்லாமே என்ன செய்யும், துவா மா நவா அல்லாஹ்வுத்தால அந்த மனசை தான் பார்ப்பான். ஓஹோ இவன் நடுத்தருக்கு வரணும்னு நினைக்கிறானோ, கொஞ்ச நாள் பிடிச்சி பிடிச்சி வச்சு பார்ப்பான், நடுத்தரில் கொண்டு விட்டுருவான். இது இறைவனுடைய குற்றம் இல்லை, ஓம் குற்றம். இந்த நோய் இப்படி வந்திருக்கே, இது எப்படியும் பெருசாகி இது கேன்சர் லெவலுக்கு போவோமோ, செத்து போயிடுவோமோ, அல்லது நம்மளாம் நோயாளி குடும்பம் தானே, அவத்தாவுக்கு நோய், அம்மாவுக்கு நோய், தாத்தாவுக்கு நோய், பாட்டிக்கு நோய். இன்னைக்கு டாக்டர்லாம் அப்படி தான் சொல்ற, போய் உட்கார்ந்த உடனே கேட்பாரு, உங்க தாத்தாவுக்கு சுகர் இருக்கா, உனக்கும் வரும்டாங்களாம். வருமானம்லாம் இல்லை, இப்ப வருமானம் அது வருமுடா, உனக்கு வராட்டிக்கு நான் வர வைப்பேங்கண்ணா. அந்த மாதிரி லெவல்ல இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இது போய்கிட்டு இருக்கு. இல்லாட்டியும் உருவாக்குறான், உன்ன உருவாக்கி காலி பண்ணி எப்படி தாண்டா காலி பண்றதுங்க. அப்ப பெருமானார் சொன்னாங்க, இந்த எண்ணத்தை சீடு பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அவர் சொன்ன உடனே அந்த டாக்டர், அவர் எவ்வளவு எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு, வேற ஏதாவது ஸ்பெஷலைசேஷன் படிச்சிருக்காரு, இவரே நமக்கு சுகர் வரும்னு சொல்லிட்டாரா, இன்ஷால்லா நமக்கு வந்துரும் பொழுக்குன்னு இப்படி இவன் கேட்டுக்கிட்டே இருந்தானா, எல்லாம் கொடுத்துருவான். ஏன் போட்டு இவ்வளவு சிரமம் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்க, சரி போ, அதனால தொலைஞ்சு போ, எத்தனையோ கோடி மில்லியன் பேர் உலகத்துல இருக்கான், நீயும் போடான்னு. எனக்கு நீ வர ஏல, என்னை சுகமாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இட்ஸ் மை, இது என்னுடைய வாழ்க்கை உரிமை, லைஃப் ரைட். அது நம்ம மௌத்தா போறது வரை ஆரோக்கியம், இடையில வருகிற போகிற நோய்களுக்கு ஒண்ணுமல்ல. எல்லாம் அப்படித்தான் நம்மளை படைச்சு வச்சிருக்கேன், அந்த சிஸ்டம் அப்படித்தான் இருக்கு, அதுல யாரும் மாத்துறதுக்கு இல்ல. நீ துவா கேட்டா கொடுப்பேங்க நான். அப்ப மா நவா, நம்ம என்ன என்ன நினைச்ச, அதனாலதான் சொல்றான், ஏ முஸ்லிம் சுட் பி ஏ பாசிட்டிவ் திங்கர். ஒரு முஸ்லிம் ஒரு நேர்மறையான சிந்தனையானதாக தவிர இருக்க முடியாது. என்ன எதிராக சிந்தித்த உடனே இந்த அதிசயம் வந்து நிற்கும். மா நவா, நீ நீ எதை நினைக்கிறாயோ அல்ல உனக்கு தந்துருவான், கேட்டுக்கிட்டே இருந்தா கொடுத்துருவான். சரி வச்சுக்கப்பா, ஏன் இவ்வளவு இதா கேக்குற. அப்புறம் கடைசியா அதுல சொன்னாங்க, ஒருத்தன் அல்லாஹ் ரசூலுக்குன்னு தான் ஊரை விட்டுட்டு தன்னுடைய ஏரியாவை விட்டு அல்லாஹுக்கென்று தன்னுடைய ஊரை காலி செய்து வேறு ஊருக்கு போனால் அந்த விஜயம், அந்த ஹிஜ்ரத் அல்லாஹ் அவனை அங்கீகரித்துக் கொள்ளுகிறான். லில்லாஹி ரசூலி, அல்லாஹுக்கும் அல்லாஹினுடைய தூதருக்கும். அடுத்து சொன்ன உலகத்தில் ஏதாவது அடைவதற்காக வேண்டி ஒரு மனிதன் ஹிஜ்ரத் போனான்னா அவன் அந்த பொருளை அடைந்து கொள்ளுவான். ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிற நீயத்தில் ஒருத்தன் ஒரு ஊரை விட்டுட்டு ஒரு நாட்டை விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு போறான், நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், அந்த பொம்பளையை கல்யாணம் முடிக்கிறது. அங்க போய் அந்த பொம்பளையை கல்யாணமும் முடிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா, அவன் அந்த பெண்ணை திருமணம் முடிக்க போன விஷயத்தில் அவனுக்கு அது நிகழ்ந்து விட்டது, அவ்வளவுதான். ஹிஜ்ரத் அப்படிங்கிறது அல்லாஹ் ரசூலுக்குன்னு போனோம், ஆனா வேறு தன்னுடைய சுயதேவைக்காக வேண்டி போகிறான் அல்லது பெண்ணை திருமணம் முடிக்க போகிறான், அது முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். ஆனா இதே நீயத்தை, இந்த பெண்ணை நான் திருமணம் முடிப்பதில் என்னுடைய இஃபத், என்னுடைய சாஸ்டிட்டி, அதற்காக வேண்டி இந்த பெண்ணை நான் திருமணம் முடிக்க போகிறேன், என்னை இறைவன் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று போனால் அது இபாதத். அந்த மேல சொன்ன ஹிஜ்ரத்தோட இந்த ஹிஜ்ரத் போய் சேர்ந்துரும் அப்படின்னு எழுதுறாங்க ஹதீஸுகள்ல வருது. முஹாஜிர் உம்மு கைஸ்னு பெருமானாருடைய காலத்துல ஒரு சஹாபி இருந்தார், அவருக்கு பேரே முஹாஜிர் உம்மு கைஸ். உம்மு கைஸ் என்ற ஒரு பெண் தூர ஒரு இடத்துல இருந்தாரு, இங்கிருந்து போய் அவளை கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டாரு. இவளுக்கு அந்த உம்மு கைஸை தான் கல்யாணம் முடிக்கணும்னு ஆசை, இங்கிருந்து கிளம்பி போனாரு, போய் அவளை கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டாரு. அதனாலே அவருக்கு இருந்த பேரை மாத்தி முஹாஜிர் உம்மு கைஸ், உம்மு கைஸுக்காக வேண்டி ஹிஜ்ரத்து போனவர்னு அவருக்கு பேரை வச்சுட்டாங்க. அதை வச்சு சொன்னாங்க, இதனாலதான் நபி இப்படி ஒரு ஹதீஸ் சொன்ன, நபி சொன்னது அந்த ஹதீஸ் வேற, இவர் கல்யாணம் முடிச்ச நிலைமை வேற, ரெண்டுமே வரலாறுகளே பதிவு செய்யப்படுகிறது. அப்போ ஒரு மனுஷன் திருமணம் முடிக்கப்பதற்காக வேண்டி பிரயாணிக்கலாமா என்று கேட்டால், இஸ்லாம் சொல்லுகிறது முதல் ஹதீஸ் சொல்லுகிறது கூடும். சொல்றது புரியுதல்ல. அப்ப அதை கொண்டு போய் எங்க வச்சிருக்குங்கிறத பார்க்கணும், அந்த செய்தியை கொண்டு போய் இஸ்லாம் எங்க வைத்திருக்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்காக வேண்டி இந்த தகவலை நான் இங்கே பதிவு செய்கிறேன், கூடும். அப்ப அதே மாதிரி நாயம் சொல்லா அலி செல்லம் அவர்கள் பல்வேறு இடங்கள்ல இந்த செய்தியை குறித்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப ரஹ்பானியத் என்பது, திருமணம் முடிக்காமல் இருப்பது என்பது சில மார்க்கங்களில் சில சரியத்தில் அனுமதிக்கப்பட்டதை ஒழிஞ்சு நம்முடைய சரியத்தில் அது அனுமதிக்கப்பட்டதல்ல, அது கூடவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தர்றாங்க. இந்த மார்க்கத்தில் அப்படிப்பட்ட வேலைகளை ஒருவன் செய்வது ஆகுமானதல்ல, கூடாது அப்படிங்கிறது தெளிவாக வரும். ரெண்டாவது, உங்களுக்கு பிடித்த பெண்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள்னு சொன்ன பெருமானார், ஒரு பெண்ணுக்கு பிடிக்காம திருமணம் வச்சுட்டாங்க. இன்னைக்கு நடக்குது இல்ல, சில இடங்கள்ல கல்யாணம் முடிச்ச ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்ச மறுநாள் தலாக், எத்தனை ஊர்கள் நடக்குது, லட்சக்கணக்கில் கல்யாணம் முடிச்சு கொடுத்து முதல் நாளிலேயோ மூணாவது மாசத்திலேயோ பத்தாவது உடனே எனக்கு பிடிக்கல, நான் உன்னோட வாழ மாட்டேன், எனக்கு வந்து சுத்தமா எனக்கு அதுல இதே இல்லை, விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மணமக்கள் உண்டா? போன வாரம் தான் அதுக்கு சொன்னேன், உங்க ஆணையோ பெண்ணையோ அவர்களுக்கு அந்த குவாலிட்டியை வளர்த்து அப்புறமா திருமணம் முடித்து கொடுங்க. குரான் ரெண்டு குவாலிட்டி சொல்லுது, ஆணுக்கு ரெண்டு குவாலிட்டி, பெண்ணுக்கு ரெண்டு குவாலிட்டி. அந்த ரெண்டு குவாலிட்டி இருந்தா மட்டும்தான் திருமணம் முடிச்சு கொடுக்கணும். நீ பிஏஓ எம்ஏஓ எம்பிலோ பிஹெச்டியோ எம்பிபிஎஸ்ஓ அல்லது வந்து இன்ஜினியரிங் டிகிரியோ உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறியோ இல்லையோ அது முக்கியமான விஷயம் அல்ல. உன் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு தகுதியான இந்த டிகிரியை வளர்த்து கொடுக்குறியாங்கிறது ஒரு கேள்வியாக குரான் முன்வைக்குது. அப்ப அந்த ரெண்டு குவாலிட்டி முக்கியமானது. அந்த இடத்துல ஒரு செய்தி பெருமானாருடைய காலத்தில் நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு பெண் வந்தா, ஹதீஸ்ல வருது, இன்ன ஃபதாத்தன் ஜாஅத் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாலத் யா நபி அல்லாஹ். ஆண் சஹாபாக்களும் பெண் சஹாபாக்களும் பெருமானார் இடத்த வந்து எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுவாங்க, ஓப்பனா வந்து அடிப்பாங்க. யார சொல்ல இப்படி இருக்கு, இதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு கேட்பாங்க. அப்போ ஒரு பெண் வந்தா, வந்து சொன்னால், யா நபி அல்லாஹ், இன்ன அபி ஜவ்வஜ்னி மின் இப்னி அஹின் லஹு, என்னுடைய அத்தா எனக்கு திருமணம் முடித்து கொடுத்தார் அவருடைய சகோதரரின் மகனுக்கு. தான் சொந்த ஒரு ஒரு உண்ணூட்ட சகோதரின் மகளுக்கு என்னை திருமணம் முடித்து கொடுத்து விட்டார். எதுக்கு தெரியுமா? லியர்ஃபஹு, அவருடைய அந்த ஃபேமிலியில அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும். ஏ, இவர் பொண்ணு அங்க கட்டி கொடுத்துருக்காடியா, பேசுவானா இல்லையா, மாப்பிள்ள யாரு தெரியும்ல, அவங்க வீட்டுக்கு வந்திருக்க பொண்ணு யார் தெரியும்ல, சொல்றானா இல்லையா, தான் இல்லைன்னா சொல்ல முடியாது. இன்னைக்கும் பேசுறான்ல, அவங்க யார் மருமகன் தெரியும்ல, கேட்கறானா இல்லையா, ஏன் இவனுக்கு சுய அறிவு இல்லையா, இவ்வளவு பெருசுக்கு நீ வளர்ந்துருக்கியடா உன் அறிவு இல்லையா, அப்படி கேட்கறதில்ல அவனுக்கு. அது வந்து சமூகத்துல என்னைக்குமே உண்டான ஒண்ணு. அப்ப இவர் செஞ்ச வேலை என்னன்னா, அந்த குடும்பத்துல நமக்கு ஒரு பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அம்மா சொல்லுது, நான் அந்த திருமணத்தை ஏற்றுக்கொண்டேன் காரிகத்தன், வெறுத்த நிலை, எனக்கு பிடிக்கல, அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, இவர் செஞ்ச வேலை எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டவே வேண்டாம்னு நான் சொன்னேன், என்னை விடாக்குடியா, அவருக்கு பேர் வேணும்னு. இந்த இடம் புரியுதா? நிறைய நம்ம செய்யக்கூடிய காரியம் தானே, என்னால டாக்டர் படிக்க முடியல, மோனை நீ படுறா அப்படின்னு அவன் தலையில அதை ஏத்துறது, அவன் விரும்புறானா இல்லையான்லாம் பாக்குறது இல்ல. நிறைய நேரங்களில் நம்ம இப்படிப்பட்ட குருட்டுத்தனமான வேலையை பார்ப்போம், அவனை எப்படியாவது சொல்லி சொல்லி ஏத்தியே, இவன் இதுக்கு லாயக்கா இல்லையானே பார்க்க மாட்டோம், நம்ம விருப்பத்தை அவனை வச்சு வெளிப்படுத்துறதுக்கு நினைப்போம். பெருமானார் சொன்னாங்க தப்பானது. அந்த அம்மா சொன்ன உடனே நாயகம் சொல்லாரு, கால லஹா அஜீசி மா வ அபு மா சனா அபு, சரி ஏதோ திருமணத்தை முடிச்சுட்டாரலம்மா, இன்னைக்கு நல்லா தானே இருக்க, நீ பொருந்திக்கேன். உடனே அந்த அம்மா திரும்ப சொல்லுது, இப்ப கால லா ரகுபத்த லீ ஃபீமா சனஐ அபி யா ரசூலல்லாஹ், எங்க வாப்பா செஞ்சது எனக்கு பிடிக்கலன்னா நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். இவ்வளவு டைரக்டா கேக்குது, சரி நடந்து முடிஞ்சிருச்சுமா, நல்லா இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார அந்த அம்மாக்கு ஆறுதல் சொல்றாங்க. இந்த அம்மா சொல்லுது, எங்க வாப்பா செஞ்சது பிடிக்கலன்னு உங்கள்கிட்ட வந்தேன், எனக்கு என்ன நடக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, அப்படின்னா நீ விட்டுருன்னு சொன்னாங்க. அப்படின்னா அந்த அம்மா என்ன பெருமானார் சொன்னாங்க, பரவாயில்ல அந்த திருமணத்தை நாம் பசகம் செய்து விடும். இன்னொரு ஹதீஸ்ல வருது, அவங்க வாப்பாவை கூப்பிட்டு விட்டாங்க, அப்புறமா அந்த அம்மாட்ட கேட்டாங்க என்ன செய்தின்னு, எனக்கு பிடிக்கவே பிடிக்கலன்னு, சரி நீ அப்ப விட்டுருன்னு சொல்லிட்டாங்க, இந்த திருமணத்தை நான் முடிச்சிருவோம்னாங்க. அப்ப அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுது, யார சொல்லலா வலாக்கின் அறத்து அன்லிமன், யார சூழல்லா நான் இப்போதைக்கு நீங்க சொல்றீங்கல்ல நான் ஏத்துக்கிறேன். அந்த அம்மா பேசுறது பாருங்க, அதிகத்துல வருது, இப்படி வருது, இப்ப முதல்ல எனக்கு பிடிக்கல எனக்கு வேணான்றிச்சு, பெருமானார் எம்மா நீ வச்சு வாழுன உடனே, யார சூழல்லா நான் இப்ப வாழுவதற்கு தயாராக இல்லை, இருந்தாலும் நீங்கள் சொல்லுவதற்காக வேண்டி நான் வாழுகிறேன், எனக்கு ஒன்னும் இல்லை, இது எனக்கு துவா, நான் வாழ்றேன், ஆனால் ஒரு விஷயத்தை உலக பெண்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், எந்த தந்தையும் தன்னுடைய மகளை கட்டாயப்படுத்தி திருமணம் வைக்க கூடாது அப்படிங்கிறது உங்க வாயிலிருந்து வாங்கணுங்கிறதுக்கு நான் இப்ப சொன்ன செய்தி, நீங்க அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்ட்டா சொல்ல வேண்டியது இல்லையா? எந்த தந்தையும் தன் மகளை நிர்பந்தப்படுத்தி அவளுக்கு ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி வைக்க கூடாது என்பதை உலக பெண்களுக்கு கியாமத்து நாள் வரை சொல்லித்தர நான் விரும்புகிறேன், இப்போ அந்த நான் அந்த திருமணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் விரும்பிய விஷயம் உங்கள் வாயிலிருந்து இந்த தகவல் வர வேண்டும், இல்லே உங்க அத்தா கட்டி வச்சுட்டாரு அதுலேயேதான் நீ கிடக்கணும் அப்படின்னு பெருமானார் சொல்லல. அதனாலதான் சொன்னாங்க, நீங்க கேட்டுக்குங்க, உங்களுடைய அந்த பெண்களிடத்துல நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அதன் வழியாகத்தான் பெருமானார் ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இரண்டாவது அந்த திருமணம் முடிக்காத அந்த நிலை இருக்கிறதே அசூபா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, திருமணம் முடிக்காமல் இருக்கிற அந்த பேச்சுலர் நிலை இருக்கிறது, அது ஒரு மிக மோசமான ஒரு நிலை. ஒரு மனிதன் எங்கேயும் போகலாம், மனித மனம் குரங்கை போன்று எங்கேயும் தாவலாம், திடீர்னு இங்கிட்டு தாவும் திடீர்னு இங்கிட்டு தாவும். அப்ப அதற்காக வேண்டிய ஒரு துவாவை பெருமானார் கேட்டார்கள். இந்த துவாவை ஒரு தப்சீருடைய கிதாப்ல இந்த துவாவை எழுதுறாங்க, ஜாருல்லாஹி ஜமஹ்ஷரி என்று சொல்லுகிற இமாம் ஜமஹ்ஷரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய அந்த ஹதீஸ் அந்த தப்சீருள்ள இந்த துவா எழுதுற. எனக்கு ஒரு வித்தியாசமா இருந்துச்சு அந்த துவா, நான் படித்தப்ப புதுசா இதுவரையும் நான் பார்க்கிறாத கேள்விப்பட்டுறாத ஒரு துவாவாக அந்த துவா இருந்துச்சு, அதனால தான் எழுதி சொன்னேன். அதுல அந்த ஜமஹ்ஷரி அவங்க எழுதுறாங்க, ஹதீஸுகளில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் ஐமதி என்ன சொல்றது, ஒரு அதப் ரீதியாக ரொம்ப எலக்குயண்டா ஒரு இலக்கிய ரீதியாக கேட்டதை போன்று ஒரு துவா. ஆனா முக்கியமா மனிதனுடைய சில குணத்தை குறித்து பெருமானார் இந்த துவாவில் முன் வச்சாங்க. படிச்சா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இந்த துவால பெருமானா சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஐம, ஐமா என்று சொன்னால் ஐன் போட்டு ஐமா என்று சொன்னால் ஷஹ்வத்தில் லபன், ஷஹ்வத்தில் லபன் பாலின் மீது உண்டான அந்த மிக அதிகமான இச்சை. பால் குடிக்கிறோம்ல வெள்ளை பால், அந்த பாலை வந்து எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு இந்த காபி டீயின் மீது மோகம் இருக்குல்லவா, ஹதீஸுகள்ல வருது இந்த காலம் போக போக அந்த அவங்க என்ன அதிகமாக காபி குடிக்க டீ குடிக்கக்கூடியவர்களாக ஆகுவார்கள். முன் இரவிலே அதாவது முன் இரவிலே விழித்திருப்பார்கள், பின் இரவிலே தூங்கான ஹதீஸ் வருது. நேர பெருமானார் சொன்னதுக்கு மாற்றமா முன்னிரவுல முழிச்சுக்கிட்டே இருக்கிறது. நாங்க இப்ப எல்லாரும் சொல்றது என்னன்னா, அடுத்த தேதியை பார்க்காமல் நாங்கள் தூங்குவதில்லை, அடுத்த நாளை பார்த்துட்டு தான் தூங்குவோம். அது பெருமையா பேசிக்கிறான், அதனால உள்ள அந்த அந்த பாதிப்பு அவனுக்கு என்னெல்லாம் ஏற்படுத்தும் இன்னைக்கு டாக்டர்கள் இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லிக்கிட்டே இருக்கான். 8:30 படுத்துரு, 9 படுத்துரு, படுக்கிறதுக்கு நேரம் இருட்டு தான், 1:30, 2 இன்னைக்கு 3 வரையும் போயிடுச்சு, 3 தான் படுக்கான். அதாவது வேலைக்கு போய் ஐடி கம்பெனில பாக்குறவன் மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கவனும் யாராவது திட்டினா அத்தா திட்டினா போர்வை எடுத்து உள்ள வச்சுட்டு உள்ள மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்கான், 3 தான் படுகிறான். இது இது எவ்வளவு பெரிய ஒரு போதையான மோசமான சமூகத்தில் கொண்டு போய் விடும்னு தெரியாது. அப்ப அதுல ஒண்ணுதான் இந்த டீ பால் மீது உண்டான அதிகமான விருப்பம், அந்த இச்சை அப்படின்னு சொன்னா எந்த நேரமும் டெய்லி. ஏன் அப்படின்னு கேட்டா பாலை குறித்து பெருமானார் எச்சரித்து சொன்னாங்க. ஏற்கனவே அந்த ஹதீஸ்ல நான் சொன்னேன், பால் இருக்கிறதே 2 விஷயங்களை உங்களுக்கு நான் பயப்படுகிறேன், 1வது அல்லபனு ஒல் குர்ஆனும், குர்ஆனையும் நான் பயப்படுகிறேன், பாலையும் உங்களுக்கு நான் அஞ்சுகிறேன். நான் அதுக்கு விளக்கம் எழுதக்கூடிய பெருமக்கள் எழுதுகிறார்கள், பால் இருக்கிறதே ஒரு ஊக்கி, அது ஒரு ஊக்கி, அது ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கிறது. அது எப்ப சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா வளர்கிற வயதில் அதிகமாக பால் சாப்பிடணும், குழந்தையா இருக்கும்போது கொஞ்சம் வளர்ந்தோம்னா கொஞ்சம் வளர்ந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போயிருச்சு, வயசு 30-40 வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து தளர்ச்சியின் நிலை, தளர்ச்சியின் நிலை. அந்த நேரத்தில் ஒருத்தன் பால் அதிகமா கொடுத்தா தளர்ச்சியை அதிகமாக்கும், அவனுக்கு அது சப்போர்ட் எல்லாம் பண்ணாது. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம இந்தியா போன்ற நாடுகள்ல மௌத்தாவுன்னா பாலை ஊத்துவான், வாயில ஊத்துறானா இல்லையா, எல்லாரையும் கூப்பிடுங்க ஆமா கூப்பிடு கூப்பிடு மௌன கூப்பிட்டு ஊத்துறா பாலை உள்ளன்னா என்னடா சீக்கிரம் செத்து போடான்னு அர்த்தம் நடக்கு. அது அப்பயும் சொன்னாங்க ரசூலுல்லா. அப்ப ஊக்கி எதற்கு பயன்படுத்த வேண்டும், அது அது வளருவதற்கு, அது நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு வாலிபனாக இறங்குற போது அதை தொடர்ந்து. அப்ப அந்த சகுதி அல்லாஹ் என்னை பாதுகாருன்னு சில பேர்லாம் சொல்லுவான், டீ குடிக்காட்டி தலைவலிக்கும், 99.9 பேர் சொல்றான், அந்த 99.9 பேர்ல நானும் அடக்கம் நீங்களும் அடக்கம். இப்ப சாயங்காலம் இங்க வரும்போது டீ குடிக்கல, நான் போன வாரம் வீட்டுல ஆள் இல்ல, நான் மட்டும் வந்தேன் திருச்சியில இருந்து நேரம் வந்துட்டு மதியானம் முடிச்சு அங்க டீ போட்டு தரதுக்கு ஆள் இல்ல, டைம் ஆயிடுச்சு, இங்க நின்று குடிக்கவும் முடியாதுன்னு. இப்ப வரும்போதே எனக்கு யோசனை, டீ குடிக்காம எப்படி பேசுறது, இஸ்மாயில் அதுக்கு போன் அடிச்சு ஒரு டம்ளர் டீ போட்டு வாங்கன்னா அதற்கும் எங்க வெளியே இருக்கேன்டா. அப்புறம் ஒருத்தனுக்கு போன் பண்ணி போய் கடையில ஒரு டீ வாங்கிட்டு வாடாம இங்க வெளியே வந்து குடிச்சிட்டு தான் உள்ள இருக்கா இல்லையா, இல்ல இது இல்லாம எப்படி நம்மளால பேச முடியுங்கிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது சார்ந்தந்த இத்து. அப்புறம் அல் கைம அடுத்த ஹதீஸ்ல சொன்னாங்க, அல் ஐமதி வல் கைமதி ஷிட்டதுல் அத்ஷ், எந்த நேரமும் தாகம், அடக்க முடியாத அந்த தாகத்தை விட்டு யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அலிப் போட்டு வதூலுல் அசூபா, நீண்ட நாள் திருமணம் முடிக்காமல் இருப்பது, 28 வயசு 30 வயசு 35 வயசு 40 வயசு திருமணம் முடிக்காமல் அந்த பேச்சுலர் லைஃப்ல போறதை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதிகமான உணவின் இச்சையை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னைக்கு கேட்க வேண்டிய துவா, இன்னைக்கு கேட்க வேண்டிய துவா. இன்னைக்கு வந்து அந்த இப்ப எங்க வேலை கிடைக்குதா இல்லையோ, ஜொமேட்டோல வேலை கிடைக்குதுங்களா கிடைக்குதா இல்லையா, அங்க போய் பார்த்தா எல்லாம் இன்ஜினியரிங் படிச்ச பசங்க ஹோட்டல் வாசல்ல வரிசையா உட்காந்துருக்கான். அந்த ஜொமேட்டோ அந்த இன்னமெல்லாம் பேர்லாம் சொல்றான் இல்லையா, அவ்வளவு பேர் என்னடானா அந்த சோத்தை எடுத்துட்டு போய் அங்க கொடுக்கறது. நம்ம ஏதாவது கடைகளுக்கு போனா நமக்கு தரமாட்டேங்கிறான், உடனே அவனுக்கு தான் பரிமாறுறான், அது காசு கூட அப்படின்னு சொல்லி அவனுக்கு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கான். இப்ப இந்த உணவினுடைய இச்சை விதம் விதமா, ஒரு காலத்துல வீட்டுலதான் சாப்பாடு இருக்கு. நான் அதிகமாக சொல்லுகிற ஒரு செய்தி, பெருமானாருடைய காலம் தொட்டு கலீஃபாக்களுடைய காலம் வரையும் எந்த ஊர்லயும் ஹோட்டலே இருந்ததில்லை. இஸ்லாமிய ஊர்களில் ஹோட்டலே கிடையாது. யாராவது வெளியூர்லேருந்து வந்தால் பள்ளியாசலுக்கு போவாங்க, அங்கே இருக்க ஒரு கூட்டு போய் சோறு கொடுத்துருவார். அதுதான் சுண்ணத்தை நடந்து வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வீட்டில் உள்ளவனே ஹோட்டலில் தானே போய் சாப்பிட்றான். ஞாயிற்றுக்கிழமையானா ஒரு ஹோட்டல், இங்கே கும்பகோணத்தில் போட்டால் பல ஹோட்டல்களில் நம்ம ஆளுக்கு தான் உட்காந்துருக்கேன். ஏ அங்கே திருச்சியில் போனால் பூரா ஒரு ஹோட்டலில் புர்காவாக உட்காந்துருக்கு, நமக்கு பார்க்கறதுக்கே வருத்தமாக இருக்கு. அதாவது என்ன அப்படி ஒரு அந்த உணவின் மீதான இச்சை, அது ஒரு காலத்துல அப்படி வரும் பொழுது இல்லைன்னா பெருமானா அப்ப அங்க சாப்பாடே இல்லாத இருந்த நேரத்தில் கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் இருந்தும் கூட அது பத்த மாட்டேங்குது. அந்த அந்த டேஸ்ட்ல அந்த டேஸ்ட்ல அது வேணுமே இது வேணுமே, அதுக்கு தோதுவாக இன்றைக்கு எல்லாம் மொபைல் ஆப்ல என்ன வரணும், என்ன எந்த ஊர்ல என்ன இடத்துல என்ன நல்லா கிடைக்கணும்னு அழகா கொண்டு வந்து தந்துடலாம். அப்ப அதுல இருந்து பாதுகாப்பு தெரியும். ஒல் கரம், கடைசியா பெருமானார் சொன்னாங்க, ஷஹுவத்தில் லபன், ஷஹுவத்தில் லஹம், கறியினுடைய இச்சை, நல்ல இந்த இறைச்சியின் மீதான இச்சை. ஒரு வாரத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கறி சாப்பிடலன்னா நம்ம எல்லாம் முஸ்லீமான்னு நினைக்க உடனே கேட்டான், என்ன ஏன் சாப்பாடுன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்துங்க, சும்மா தொழுதுட்டு கறி சாப்பிடலன்னா நம்மளாம் எப்படி பாயா இருக்கு, முஸ்லீம் தானே நம்மளாம். அப்ப அந்த அளவுக்கு ஒரு முடிவா இருக்கா, வெள்ளிக்கிழமை தொழுத உடனே தலகுல நின்னாவது ரெண்டு பிளேட் பிரியாணி அடிச்சுட்டா நம்மளாம் பாய் அப்பா சேர்ந்துக்கப்பா, அத்தனை தொழுகிறோமோ இல்லையங்கிறது அடுத்த விஷயம். கறி பிளேட்டு பிரியாணியோட உள்ள இறங்கணும்னு அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. அப்ப நாயக்கலாச்சலம் இது எல்லாத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டாங்க, யா அல்லாஹ் இது எல்லாத்திலிருந்து எங்களை பாதுகாரு, இது பாதுகாத்தால் மட்டும்தான் எங்களுடைய ஈமானோடு எங்களுடைய இஸ்லாமோடு எங்களால் நடைபோடுவதற்கு முடியும் அப்படிங்கிற அந்த செய்தியை நாயக்கலாச்சலம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்தார்கள். இதோட இந்த செய்தி நம்ம முடிச்சா அடுத்த செய்தியில, இதுக்கு அடுத்த ஆயத்துல அல்லாஹு தாலா இதுல இன்னொரு முக்கியமான செய்தி, இமாம்மா அந்த ஃபீ ஜிலாலில் குரான் செய்து குத்துப் அவர்கள் தன்னுடைய தஃப்சீரில் எழுதியிருந்தாங்க. அதாவது பொறுப்புதாரிகள், தாய் தந்தையர்கள் அல்லது சமூக பொறுப்புதாரிகள் கல்யாணம் முடிச்சு வைங்க முடிச்சு வைங்கன்னு சொல்றதுல இன்னொரு காரியமும் இருக்கிறது, என்ன அப்படின்னு சொன்னா நிக்காகுகளை லேசாக்கி வையுங்கள். அவர் அதில் அழகாக எழுதியிருக்கார். நிக்காகு முடியாம போறதுக்கு நிறைய பேருக்கு காரணம் என்னன்னா, அது அவனால அவனால் அதை வந்து அதை சந்திக்க முடியும், மீட்டவு பண்ண முடியல அவனால. நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு மால்கள், இவ்வளவு பேருக்கு சாப்பாடு இப்படித்தான் போடணுங்கிறது ஏழைகளால முடிய மாட்டேங்க. அப்ப இந்த சமூகம் அவர்களுக்கு அதை லேசுப்படுத்தி காண்பீங்கள், அசர்ல நிக்காக நடத்த முடியா, எப்படி இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு நம்ம வந்து இஸ்லாத்திற்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி முக்கியத்துவம் கொடுத்து இங்க காட்டுறோமோ அதே மாதிரி அசர்ல கல்யாணம் முடிக்க முடியும், வெறும் பேரிச்சம்பளத்தை வச்சு கல்யாணம் முடியும்னு காட்டணும்னா பல பேருக்கு அது உந்துதலாக இருக்கும். அப்ப தைசீர் நிக்கா, பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், இன்ன இன்ன ஆவமல் பரக்கத்தி பின் நிக்கா ஐசருஹா மவுனதன், கல்யாணங்களிலே மிக பரக்கத்து வாய்ந்த கல்யாணம் எது தெரியுமா, சிரமத்தால் ரொம்ப லேசான கல்யாணம் தான். நாங்க பெருமான அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்பட்ட பரக்கத்தான கல்யாணம் எதுன்னா ரொம்ப லேசானது, அது ஒரு சுன்னா, அது ஒரு ரெண்டு பேருக்கு. இப்ப அதை வந்து எப்படி ஆக்கிட்டான்னா ஸ்டேட்டஸ் ஆக்கிட்டான். ஏன் குடும்ப ஸ்டேட்டஸுக்கு இது லாயக் கூடுமா லாயக் கூடாதா, உணவு அதாவது விருந்து வைக்கிறதெல்லாம் பெருமானார் கூட சொல்ல, லேசாக்குங்க எவ்வளவு முடியுமோ லேசாக்குங்க, சாப்பாடுகளை கொடுங்க, யாருக்கும் கொடுக்கறது இஸ்லாம் தடுக்கல. அந்த மாப்பிள்ளைய அன்னைக்கு பார்த்தா படுத்துற பாடு, இன்னைக்கு போடுற டிரெஸ்ஸுகள், அதே மாதிரி அங்க போனா ஒன்னு ஒண்ணுக்கும் பொருளாதார ரீதியான செலவு. ஐசர் அது ஒரு முக்கியமான காரியம், கல்யாணத்தை தடுப்பதற்குன்னு சொன்னாங்க, கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரியம், அதனால நீங்க அதை முதல்ல செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்துல விளக்கம் சொல்லிட்டு அடுத்த ஆயத்தை கொஞ்சம் படிச்சுட்டு அதோட முடிச்சுமோ, டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன், ஒரு மணி நேரம் கடந்துச்சு. இந்த ரெண்டாவது ஆயத்து ஒரு முக்கியமான ஆயத்து, அதுல அல்லா சொல்றான், யார் ஒருவர் திருமணம் முடிப்பதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லையோ. மேலே என்ன சொன்னா, இதுல ரெண்டு செய்தி முக்கியமான செய்தி. இதுல ஊர் ஜமாத்து மற்றவங்களை பார்த்து சொன்னா உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கல்யாணம் முடிச்சு வைங்கன்னு. தேர்ட் பார்ட்டி, அந்த அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு கல்யாணம் முடிக்கணுமோ அவனை சொல்ல நீ போய் கல்யாணம் முடிச்சுக்கன்னு தேர்ட் பார்ட்டியை பார்த்து சொன்னான். இந்த இடத்துல எல்லாம் சொல்றான், அதே மாதிரி சொல்லணும்னா யார் ஒருவருக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வசதிகள் அமையவில்லையோ. இப்ப பொருளாதார ரீதியாக மனைவியை வச்சுக்க முடியாது, குழந்தை குட்டிகளை பராமரிக்க முடியாது, வீடு வாடகைக்கு பிடிக்க முடியாது, கொஞ்சம் சிரமத்தில் இருக்காரு. அவரை பார்த்து அல்லாஹு தஆலா ஒரு செய்தி எந்த இடத்துல சொன்னா, அவர் இஃபத்தை தேடிக்கொள்ளட்டும், தன்னுடைய கற்புகளை அவர் பாதுகாத்துக் கொள்ளட்டும். இப்போதைக்கு யாரிடத்திலே திருமணம் முடிப்பதற்குரிய வசதிகள் இல்லையோ அவர் தன்னுடைய கற்பை பாதுகாக்கட்டும். அரபியில இதே வார்த்தைய வல் யா அப்படின்னு சொல்லலாம், வல் யூ அப்பு, அவன் தன்னை, வல் யூ அப்ப, அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வானாக, அவன் தன்னுடைய கற்புகளை பேணி கொள்ளட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்ரு ஃபேல்னு சொல்லுவான், அவன் செய்யட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அரபியில வரும். ஆனா அல்லாஹ் இந்த இடத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. எஸ் அஃபிப், இதுதான் குர்ஆன் விளையாடுகிற விளையாடு. ஒரு விஷயத்தை செய்ய தேடுவது அப்படிங்கிறதுக்கு அந்த ஃபார்ம் பயன்படுத்தப்படும். இஸ்தஜாப, பதிலளிக்க தேடினான் அல்லாஹுவினிடத்தில் அப்படின்னு அதுக்கு சொல்லுவாங்க. அதே வார்த்தையை அல்லாஹு தஆலா இங்க சொல்லியிருக்கான், அதே வார்த்தை அப்படிங்க சொல்லியிருக்கான். ஏன் கிதாபுகள்ல விளக்கம் எழுதுறாங்க, திருமணத்தை முடிங்கன்னு ஊருக்கெல்லாம் சொன்ன அல்லாஹ், அவங்க வாப்பாக்கு, அவங்க அம்மாக்கு, ஊர் தலைவர்களுக்கு, ஜமாத்துக்காரங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் சொன்ன அல்லாஹ், நீ சுத்தமானவனாக பரிசுத்தமானவனாக கற்புள்ளவனாக இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று அந்த ஆண்மகனை பார்த்து அல்லாஹ் பேசுறாங்க. நான் சொல்றது விளங்குதா? இந்த ஆண்மகன் அதுலேயும் ரெண்டாவது, அதற்குரிய சோர்சஸ், அதற்குரிய வழிகள், மின் அஸ்பாபிஹா கிதாபில் எழுதுவாங்க, மின் அஸ்பாபிஹா, அதுக்கு எத்தனை வழி இருக்கோ அத்தனை வழிகளையும் நீ தேடி அடைந்து கொள்ளுதான். வெறும் இரு மட்டுமல்ல இதுக்கு அர்த்தம், நீ கற்போடு இருக்கணும்பா அப்படி அல்ல, கற்போடு இருப்பதற்கு எத்தனை சாத்திய கூறுகளும் வழிகளும் உண்டோ, யூ மேக் இட் ஃபெசிலிட்டேட், நீ அதை உன்னுடைய ஃபெசிலிட்டியாக ஆக்கிக்க. வல் எஸ்டாபி, வல் எஸ்டா, எவ்வளவு அது படிச்ச உடனே மெல்ட் ஆயிட்டேன். என்ன அழகாக குர்ஆன் பேசுகிறது, அந்த மனிதனை பார்த்து எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. நீ தான் தேடணும், உனக்குரிய வழிகளை இன்னொருவர் சொல்லி கொடுக்க முடியாது. இந்த போன வாரம் ஒரு பையன், ஒரு நண்பர் தான், அவர் போன் பண்ணி கேட்டார், அது நீங்க பேசுறதுலாம் நல்லா இருக்கு, நல்ல செய்திகள் தான். இப்ப எங்க வீட்டுல எங்க அம்மா இருக்காங்க, எங்க தங்கச்சிமா இருக்காங்க, எல்லாம் காலைல எழுந்திரிச்சவன சுப்பு தொழுதுட்டாங்க, டீ போட்டு கொடுத்துட்டாங்க, ஓதிட்டாங்க, அப்புறம் சமைச்சு கொடுத்துட்டாங்க, ஸ்கூல்ல எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுச்சு. அடுத்து என்ன செய்யுது? இஸ்லாத்துல என்டர்டைன்மெண்ட் என்ன இருக்கு? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ஓதிக்கிட்டே இருக்கணும், தொழுதுகிட்டே இருக்கணும்னா லூசு குடிச்சிடாது. நான் அந்த பையன் கரெக்டா தான் கேட்கிறான், நான் ஒண்ணும் அதை தப்பா சொல்லல, அவர் கேட்கிற கேள்வி சரியான கேள்விதான். ஒருத்தன் காலையில இருந்து அந்த அம்மா சலாம் அலைக்கும் படி ஓதிக்கிட்டே இருக்கு. அப்ப என்டர்டைன்மெண்ட்னு ஒண்ணு ஏதாவது இஸ்லாத்துல இருக்கு அப்படி ஏதாவது காமிச்சிருக்காங்களா? என்டர்டைன்மெண்ட்னு ஒண்ணு கிடையாது, நேரப்போக்குன்னு ஒண்ணு கிடையாது, அது நமக்கு டிவி தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டிவியும் அதுல ஓடக்கூடிய நாடகங்களும் தான் முடிவுனா நம்ம என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு டிவியை பார்த்து பார்த்து அது என்ன நோயெல்லாம் தெரியாம இன்னைக்கு சொல்றாங்க. அது இன்னைக்கு அந்த பையன் சொல்லித்தான் எனக்கே தெரியும், இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடகங்கள் மிக மோசமாக வெஸ்டர்ன் கல்ச்சரை விட மோசமா காட்டுறாங்க. ஒரு குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, ஒரு பொண்ணை எப்படி தூக்குறது, இன்னொரு பொண்ணை குடும்பத்துல பூந்து அந்த பொண்ணை எப்படி காலி வந்தது, கொலை வந்தது, இதான் என்ன இதெல்லாம் ஏதாவது சமூகத்துக்கு பயனா? இதால சிந்திச்சு ஒரு குடும்பம் கெட்டு போச்சு, நடுத்தருக்கு வந்துச்சுன்னா அதனால யாருக்குரிய? அப்ப அதை நம்ம பார்க்காம விட்டாலும் என்டர்டைன்மெண்ட்னா என்னன்னு கேட்டார். என்ன சொல்லலாம்? இல்ல அவர் கேட்ட கேள்விக்கு பெருமானார் அப்படி ஏதாவது காட்டியிருக்காங்களா? வாட் இஸ் என்டர்டைன்மெண்ட்? இப்ப காலையில சமைச்சு அனுப்புனதுக்கு பின்னாடி என் அம்மாவோ என் மனைவியோ என் சகோதரியோ என்னதான் செய்யணும்? அப்ப திரும்ப நீங்க வந்து ஓதுங்க தஸ்பியை தூக்குங்கன்னு சொல்லக்கூடாது. அது இல்லாத வேற ஒண்ணு, அதையே செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு மனுஷன் காலையில இருந்து சாயங்காலம் வரையும் இந்த ரைட்டா இல்லையா? இப்ப நான் இது சொன்னேன், என்னுடைய பதில் வந்து எவ்வளவு சரியானது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இது இட் மேபி அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக கூட இருக்கலாம், அல்லது இதுதான் எனக்கு தோணுனதும் எனக்கு வந்தது. இஸ்லாம் எது ஹலால் எது ஹராம்னு காட்டிடுச்சு. ஹராமான பொருளை செய்யாதீங்கன்றிருச்சு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி வீட்டில் உட்காந்து ஒரே டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நாடகம் பாக்குறாங்க, இப்படி மோசமா போறாங்க, இன்டர்நெட் பாக்குறாங்க, இதெல்லாம் இஸ்லாம் தடுத்துருச்சு. இப்படிப்பட்ட இந்த விதமான ஒரு சீரியலை ஒரு பெண் பாக்குறது ஹராம். நம்ம பச்சையா சொல்லலாம், ஒரு குடும்பத்தை கெடுத்து அடுத்தவே மொண்டாட்டியை தூக்கிட்டு போய் நான் கல்யாணம் பண்ணிக்க, அல்லது அந்த பொண்ணை நான் கெடுப்பேன், அல்லது நான் கொலை பண்ணுவேன், இப்படிப்பட்ட அசிங்கமான இந்த செய்தியை சொல்றதுக்கு அருவறுப்பா இருக்குல்ல. இதை உட்கார்ந்து பாக்குறது இஸ்லாமிய அடிப்படையில் ஹராம், அதை மட்டும் நம்ம சொல்லிடலாம். ரெண்டாவது, இஸ்லாம் எப்பவுமே ஹராமான விஷயங்களை குறிப்பிட்டு தடுத்துரும், மற்ற எல்லாத்தையும் ஆகமாக்க வச்சிரு. இஸ்லாத்துல என்ன இப்ப ஜினா ஹராம் அப்படின்னா அதை மட்டும் இஸ்லாம் சொல்லிடும், மற்ற எல்லாத்தையும் ஆகமானது எதுவோ அதை பற்றி எல்லாம் ரொம்ப டீடைல்டா பேசாது. அது சொல்லு, சாப்பாட்டுல இது ஹராம் அப்படின்னு தெளிவா, இந்த பன்றிக்கறி சாப்பிடுவது ஹராம், ஹராமான பாதையில் வந்தவை சாப்பிடுவது ஹராம், ஒன்னு ரெண்டு மூணு அவ்வளவுதான், மீதி எல்லாம் ஹலால். இப்ப இதுல உனக்கு எது தேவைன்னு நான் எப்படி டிஃபைன் பண்ண முடியும்? புரியுதா இல்லையா? நான் சொல்றேன், ஹராத்த சொல்லியாச்சு, ஹலால் பொதுவா இருக்கு, அந்த ஹலால்ல நமக்கு எது தேவையாயி நம்ம அதுல இணைந்து இருக்க முடியுமோ தாராளமாக அதை செய்யலாம். ஆனா நீங்க இதை செய்யுங்க அல்லது இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வி கேன் நாட் டிஃபைன், அதை டிஃபைனே பண்ண முடியாது. அது அவரவருக்குள்ளது, அவரவரால் என்ன என்ன செய்ய முடியுமோ அந்தந்த காரியங்களை அவரவர் செய்து கொள்ள வேண்டியதுதான். ஹராமான காரியத்திற்கு பக்கத்தில் மட்டும் போகக்கூடாது. நீ அதுக்குன்னு 24 மணி நேரமும் ஓதிக்கிட்டே இருக்கணும். சில பேர் சொல்லுவான், ரசூல்லா கவலையிலே தான் இருந்த சொன்னாரு, எப்ப பார்த்தாலும் கவலைப்படுவார் ரசூல்லா, கவலைப்படுவார். ஆனா ஹதீஸ்ல அதுக்கு நேர் மாற்றமா, ஓ ஜுல்ல புக்குஹு அத்தபஸ்ஸும், எப்பயும் பெருமானார் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வருது. அப்ப நம்ம சொல்றதுக்கு அதுக்கும் கான்ட்ரவர்சி ஆகுதுல, கிறுக்குத்தனமா இருக்குல்ல, நம்ம ஒரே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க, அப்படி இல்ல, ஹதீஸ்கள்ல நேர் மாற்றமா வருது, எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க பெருமானார். அப்ப கவலை இருந்துச்சுன்னா இருந்துச்சு, உம்மலத்தை பத்தி கவலை எல்லாம் உள்ள இருந்துச்சு, வெளியே அதை காட்டுறது இல்ல. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, இந்த கவலை எல்லாத்தையும் காட்டணும், யாராவது செலாம் சொன்னா அப்படியே போயிட்டே இருக்கும், என்ன ஏதாவது நான் கவலையா இருக்கேங்க நான் காட்ட மூதேவி, அதுக்கு பேர் கவலை இல்லடான்னு சொல்லி கொடுக்கணும் அவனுக்கு. அப்ப பெருமானார் சிரிச்சது தெரியாம போயிருமே, முகத்துல பெருமானாருக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அந்த வதனத்தை பார்த்த உடனே எல்லாரும் பிள்ளைங்க பக்கத்துல யாரும் ஒரே டைட்டாவே இருக்காரு, பாத்தியார் மாதிரி கையில கம்போட பெருமானார் இருந்தா பசங்க எல்லாம் ஓடிப்பாங்க, சாபாக்கல நிராச்சாரா தூரம் போயிருப்பாங்க. ஏன் பக்கத்துல வந்தாங்க? அந்த சிரிப்பும் அந்த கவனிப்பும் அந்த கேள்வியும். இவர்கிட்ட கேட்டாங்கல்ல, ஏங்க கல்யாணம் முடிக்கல அன்னைக்கு போன ஒருத்தர், ஏங்க கல்யாணம் முடியல, நீ என்னப்பா செய்யற, ஒரு வர்றவர்கிட்ட கேட்டு சந்தோஷமா அந்த பிள்ளை என்ன அதுக்கு தோதுவா பேசி, அதுதான் பெருமானார். அப்ப இந்த என்டர்டைன்மெண்ட்டை பொறுத்த அளவு யாரும் நீங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கலாம் சொல்ல முடியாது. அவங்க எடுத்துக்க வேண்டியதுதான், ஹராமான விஷயத்தில் போகக்கூடாது, ஹலாலான விஷயத்தில் எதெல்லாம் நமக்காக வேண்டி இருக்கிறதோ. ஒண்ணுமே முடியலையா அல்லான் தூங்கு, ஒண்ணுமே முடியலையா அல்லான் தூங்கு, வேற என்ன வழி இருக்கு? ஏன்னா அங்க கூட தூங்குங்க, ஏற்கனவே ஒரு அதிசயத்துல சொன்னோன்னு கேட்டார், சொர்க்கத்தில் இல்லாதது தூக்கம், ஏன்னா அங்க மூத்து கிடையாது தூங்கவே மாட்டாங்க. அப்ப இங்க தூங்கிக்க வேண்டியது என்ன? அந்த தூக்கத்தை எல்லாம் தூங்கி கழிச்சிக்க வேண்டியது என்ன? வேற என்ன செய்ய முடியும்? ஏதாவது நமக்கு ஒண்ணு புதுசு புதுசா செய்யறது, அல்லது வேற எதையாவது பக்கத்து வீடுகளில் சேர்ந்து ஒரு தொழில் செய்யறது, ஏதாவது தொழில் செய்யறதுக்கும் இஸ்லாம் அனுமதிக்கிறது பெண்களை. வெளியில வந்து ரோட்ல அறகுறையா நிக்கிறதான் தடுக்கிற ஒழிஞ்சு, தன்னுடைய மூளையை பயன்படுத்துவதற்கு எது முடியுமோ அதை, அந்த சாத்தியக்குறிகளை செய்வதற்கெல்லாம் இஸ்லாம் அனுமதி தருகிறது. அப்ப அவங்க தான் தனக்கு எது தேவை அப்படிங்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கும் பார்த்தா அன்னைக்கு ஒருத்தர் எழுதியிருந்தார், லாஸ்ட் வீக்கு நாகூர்ல இருக்கக்கூடிய உமன்ஸ் ரைட்டர்ஸ், பெண் எழுத்தாளர்கள், கவிதை எழுதக்கூடியவங்க புக் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. அதுல பெருமானாருடைய அடுத்த காலத்துல வந்த எத்தனையோ முஹத்தீஸ் அறிவிப்பாளர்கள் இருந்திருக்காங்க. அப்ப நம்ம நம்மளை சுருக்கிக்கிட்டு இந்த வீடு தான், நமக்கு இந்த டிவி தான், அதாவது இது ரெண்டுக்குள்ளையும் எதையாவது ஒண்ணு சொல்லுங்கன்னாலும் சொல்ல முடியாது. இந்த டிவில நீங்க எதையாவது ஒண்ணு சொல்லணும், அந்த மக்கா சேனலை போட்டு கொடுப்பா, இப்படித்தானே யோசிக்க முடியும்? அப்படி அல்ல, அதை தாண்டி அவர்கள் அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி தருகிறது. அதனால வி கேன் நாட் டிபெண்ட், இந்த வேலையை மட்டும்தான் நீ செய்யணும். நீங்க சொல்றாங்க இல்லையா, நீ இதைத்தான் சாப்பிடணும், இதைத்தான் போடணும், இப்படித்தான் படுக்கணும், இப்படித்தான் பரிச்சை எழுதணும்னா அப்படி இஸ்லாம் சொல்லல, ஓப்பனா விடுது. இஸ்லாம் என்பது ஒரு ஒரு ஓப்பன் மைண்டட் ஒரு ரிலீஜியன் அப்படிங்கறத இந்த இடத்துல புரியும். அப்ப இந்த எஸ்டாபிஸ்ங்கிறதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, ஏன்னா டைம் ஆயிடுச்சு அவ்வளவு நேரம் சொல்றதுக்கு, அது இல்ல, இது ஒரு நீண்ட விளக்கம். திருமணம் முடித்தவர்களுக்கும் திருமணம் முடிக்காதவர்களுக்கும் ஒரு பெரிய நோய்க்கு இந்த ஆயத்தின் ஊடாக ஆயத்தின் ஊடாக இல்ல, அந்த ஒரு வார்த்தையில் அல்லாஹு தஆலா ஒரு பெரிய சொல்யூஷனை சொல்றான். அதை புரிந்து கொள்ளுகிறவரை அடுத்த வாரம் வரை அதை பத்தி சிந்திக்கிற, கேட்டதின்படி அமல் செய்கிற நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாக்கி தருவானாக. ஆகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
வபரகாத்துஹு.